ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம வந்து கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் கடந்த வகுப்பில் 142வது பாடலில் தொடங்கி 147வது பாடல் வரைக்கும் பார்த்து முடித்தோம். அதில் நம்ம குருநாதர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த அஞ்ஞான பூமிகள் 7 பத்தி பேசினாரு. அப்படி அஞ்ஞான பூமிகள் 7 பத்தி பேசும்போது அது என்னென்ன அப்படின்னா, தனிவிதை சாக்கிரம், சாக்கிரம், மகா சாக்கிரம், சாக்கிர சொப்பனம், சொப்பனம், சொப்பன சாக்கிரம், சுளுத்தி அப்படின்ட்டு மொத்தம் 7 விதமான அஞ்ஞான பூமிகளை நமக்கு விளக்குனாரு. அதுல கடந்த வகுப்புல நம்ம என்ன பண்ணோம்னா, 4 விதமான அஞ்ஞான பூமிகளை பார்த்து முடிச்சிட்டோம். அதாவது சாக்கிர சொப்பனம் வரைக்கும் பார்த்துருக்கோம். சாக்கிர சொப்பனம்னா விழிப்பு நிலை கனவு அப்படிங்கிற வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னும் 3 பாக்கி வச்சிருக்கோம், சொப்பனம், சொப்பன சாக்கிரம், சுளுத்தி. அதை வந்து இப்போ 148வது பாடல்ல பேச போறாரு. அது என்னன்னு பார்க்கலாம். உண்டு உறங்கி மனோராஜ்யம் செயல் சொப்பனம் எனும் பேருடையதாகும். பண்டு கணாக்கண்டு மறந்ததை மீண்டும் நினைப்பது சொப்பன நனாவாம். மண்டும் இருள் மூடுவது சுளுத்தியாம். அஞ்ஞான வகைகள் சொன்னோம். விண்டு நிறைமுத்தி தரும் ஞான பூமிகள் 7 விளம்பக் கேளாய் அப்படிங்கிறார். அதாவது இப்போ இங்க என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, உண்டு உறங்கி மனோராஜ்யம் செயல் சொப்பனம் எனும் பேருடையதாகும் அப்படிங்கிறார். சொப்பனம்னா நம்ம கனவுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மனிதன் என்ன பண்றான், உண்டு உறங்கும் போது அவனுடைய மனதில இருக்கக்கூடிய ஒரு விதமான கற்பனா கதாபாத்திரங்கள் தான் அவனுக்கு கனவாக விரிகின்றது, அதுதான் சொப்பனம். அப்ப அங்க என்ன நடக்குது, அவனுடைய மனோராஜ்யம் அங்க நடந்துகிட்டு இருக்குது. புறத்துல வந்து ஒரு விதமான விழிப்பு நிலை அனுபவத்துல ஒரு விதமான உலகத்தை அவன் படைக்கிறான். ஆழ்ந்த உறக்கத்துல கனவு நிலையில ஒரு விதமான உலகத்தை படைக்கிறான். அப்ப அந்த கனவு நிலையில வரக்கூடிய மனோராஜ்யம் தான் சொப்பனம் அப்படின்னு நீங்க சொல்றாரு. அடுத்தது, கனாக்கண்டு மறந்ததை மீண்டும் நினைப்பது சொப்பன நனாவாம். இப்போ நம்ம வந்து கனவு கண்டுட்டு தூக்கத்திலிருந்து விழிச்சிடுறோம். விழிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நண்பர்கள்கிட்டயோ உறவினர்கள்ட்டையோ நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி நேற்று நம்ம கண்ட கனவை மறுநாள் காலையில் மற்றவர்களோட நம்ம பகிர்ந்துக்கிறோம். அப்போ அந்த மாதிரி நம்ம கனா கண்டு மறந்ததை மீண்டும் நினைப்பது சொப்பன நனாவாம். அந்த சொப்பனத்தை நம்ம நினைச்சு பார்க்கறது சொப்பன நனாவாம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம், மண்டும் இருள் மூடுவது சுளுத்தியாம். இதுவரைக்கும் இந்த 7 அஞ்ஞான பூமிகளை நான் சொன்னோம் அப்படிங்கிறாரு. மண்டும் இருள் மூடுவது சுளுத்தியாம், அஞ்ஞான வகைகள் சொன்னோம் அப்படிங்கிறாரு. அப்ப சுளுத்தினா என்ன, ஆழ்ந்த உறக்க நிலை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அங்க இருள்ள தான் இந்த மனம் உறங்கிட்டு இருக்குது. அங்க எதுவுமே தெரியாத ஆள் உறக்க நிலையில மனம் ஒடுங்கி போயிடுது. எங்க ஒடுங்கிடுது, காரண தேகத்துல ஆனந்தமய கோஷத்துல ஒடுங்கிடுது. அது ஜீவனுடைய அந்த ஒடுக்கத்தை வந்து சுளுத்தி அப்படின்னு சொல்றாரு. அப்படி இந்த 3 விஷயங்களை இப்ப நம்ம இந்த பாடல் 148வது பாடல்ல பார்த்துட்டோம். கனவுனா என்ன, சொப்பன நனான்னா என்ன, சுளுத்தினா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்ப இதுல முதல் லைன்ல அவர் சொல்றாரு பாருங்க, உண்டு உறங்கி மனோராஜ்யம் செயல் சொப்பனம் அப்படின்ட்டு. அந்த உண்டு உறங்கி அப்படிங்கிற வார்த்தையை அவர் ஏன் யூஸ் பண்றாருன்னா, இப்ப நம்ம உண்ணக்கூடிய உணவுகளை பொறுத்தும் நம்முடைய குணாதிசயங்கள் மாறும் அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தையை அவர் உபயோகிக்கிறார். அந்த இடத்துல சூட்சமா கையாள்றாரு. அப்ப அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஆன்மீக பாதையில பயணிக்கக்கூடியவர்கள், ஆத்ம ஞான விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா, உணவு உண்பதில ஒரு விதமான கட்டுப்பாடுகளை விதிச்சுக்கணும். ஏன்னா அந்த உணவுனால நமக்கு குணபேதங்கள் மாறும். அதனால தமோ குணத்தை உண்டாக்கக்கூடிய உணவுகள் அதிகமா சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அதிகமான புளிப்பு, ரொம்ப காரம், மசாலா பண்டங்கள் உள்ள உணவுகளை நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ராஜச குணம் தான் மேலோங்கும். அப்ப நம்ம அதை பார்த்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நிறைய நமக்கு சத்துவ குணத்தை மேலோங்கக்கூடிய அரிசி உணவுகள், கோதுமை மாவு, பருப்பு வகைகள், அப்புறம் கீரைகள், காய்கறிகள், பழங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு சத்துவ குணம் மேலோங்கும். தாமச குணம் எங்க வரும்னா, இந்த மாமிசம், முட்டை போன்றவர்கள் எல்லாம் சாப்பிட்றது, பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிட்றது, அப்புறம் பழைய உணவுகளை நம்ம தேக்கி வைத்த உணவுகளை சாப்பிட்றது, அப்புறம் ஜீரணத்துக்கு ரொம்ப கடினமான உணவுகள் எல்லாம் சாப்பிடும்போது நமக்கு தாமச குணம் மேலோங்கிடும். அப்போ இந்த குணாதிசயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த குணத்துல மேலோங்கி இருந்தால் நம்முடைய நிலைப்பாட்டை நம்ம அறிந்து கொள்ள முடியும், இது மாதிரி பயணிக்கின்ற பாதைகளை நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத அடிப்படையை வச்சு தான் நமக்கு குணபேதங்கள் மாறி மாறி வந்துட்டு இருக்குங்கிறதையும் நம்ம அடிப்படை உண்மையாக இங்கே புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் அந்த முதல் லைன்ல சொல்றாரு. உண்டு உறங்கி மனோராஜ்யம் செயல் சொப்பனம் எனும் பேருடையதாகும் அப்படிங்கிறார். உண்டு விட்டு உறங்கும் போது நமக்கு ஏன் தேவையற்ற கனவுகள் எல்லாம் வருது அப்படின்னா, நம்ம உண்ணக்கூடிய உணவை சார்ந்தும் அது மாதிரி கனவுகள் எல்லாம் வரும். ஏன்னா ரொம்ப தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் தூண்டக்கூடிய உணவுகளை நம்ம உண்டுட்டு படுத்தோம்னா தேவையற்ற கனவுகள் நமக்கு வந்து தாக்கும். அதுவே நம்ம சத்துவ குணத்தை மேலோங்கக்கூடிய உணவுகளை உண்டுட்டு படுத்தோம்னா அந்த கனவு கூட நமக்கு அதிகமா இல்லாம நல்ல ஆழ்ந்த உறக்க நிலைக்கு நம்ம போயிடுவோம், ஒரு ஆனந்த நிலைக்குள்ள நம்ம இருப்போம். அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து தூக்கமே வர்றதில்லை அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா, அந்த உணவு வகைகளும் மனம் வந்து எதையாவது சிந்தனை செய்வது தான் முக்கிய காரணம். மனம் ஏன் சிந்தனைகளுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா, உணவு வகைகள் தான் ரொம்ப முக்கியங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப சாப்பிடல அப்படின்னாலே ஒரு சோர்வு ஆயிடுது பாத்தீங்களா, அப்ப அங்க நம்ம உடலும் மனமும் தளர்ந்துடுது சாப்பாடு உள்ள போல அப்படின்னா. அப்ப அந்த சாப்பாட்டை நம்ம எப்படி உள்ள எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து நம்முடைய உடலும் மனமும் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம அடிப்படை ஒரு அறிவா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. அப்ப மொத்தம் இது வரைக்கும் நமக்கு வந்து 7 அஜ்ஞான பூமிகளை இந்த 148வது பாடலோட முடிச்சுட்டு கடைசியா என்ன சொல்றாருன்னா, விண்டு நிறை முத்தி தரும் ஞான பூமிகள் 7 விளம்ப கேளாய். அப்போ நான் ஞான பூமிகள் 7 பற்றி சொல்றேன், அதையும் நீ கேட்டு தெரிஞ்சுக்குப்பா அப்படின்னு சொல்றாரு. அது என்னென்னு பார்த்துடலாம். 149வது பாடல். புலவர் புகழ் முதற் பூமி சுபேச்சை, விசாரணை 2 பூமியாகும். நல தனுமானசி 3 பூமி, சத்வாபத்தி 4 பூமி. சொல்லும் அசம் சக்தி பேரும், பதார்த்த பாவனை பேரும், துரிய பேரும், மலின மருமகனே 5, 6, 7 பூமிகளாய் வகுத்தார் மேலோர் அப்படிங்கிறார். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேர்லயும் என்னென்ன பேரு, அசம் சக்திங்கிற ஒரு பேரு, பதார்த்த பாவனைன்னு ஒரு பேரு, துரியம் அப்படிங்கிற ஒரு பேர், இந்த 3 பேரும் 5, 6, 7 அடிப்படையில நமக்கு மொத்தம் வந்து 7 விதமான ஞான பூமிகள் இப்ப சொல்ல போறாரு. அந்த 7 ஞான பூமிகளும் நம்ம என்னென்னு கடந்த பாடத்திலே பார்த்தோம், மேலோட்டமா பார்த்துட்டோம். சுபேச்சை, விசாரணை, தனுமானசி, சத்வாபக்தி, அசம் சக்தி, பதார்த்த பாவனை, துரியம் அப்படிங்கிற இந்த 7 நிலைகளை நாம பார்த்துட்டோம். அப்போ அந்த 7 நிலைகளை பற்றி இப்போ கொஞ்சம் விரிவா இங்க சொல்ல போறாரு. அது வந்து இந்த 149வது பாடல்ல அந்த 7 ஞான பூமிகளை அறிமுகப்படுத்துறாரு. அப்புறம் 150வது பாடல்ல அப்படியே ஒவ்வொன்றா சொல்ல போறாரு. இப்ப 150வது பாடல் பார்ப்போம். துர்சங்க நிவர்த்தி வந்து சிவஞானம் விரும்புவது சுபேச்சையாகும். நற்சங்க மொழி வினவி ஞான நூல் பலகல் விசாரணையாம். நம்பி முற்சங்க ஈடனைகள் விடல் தனுமானசி. இந்த 3 நாளும் சர்ச்சங்க மனதில் உண்மை அறிவு உதித்தல் சத்வாபத்தி தானே. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, துர்சங்க நிவர்த்தி, யாருக்கு வந்து இந்த தீய எண்ணங்களும் தீயவர்களுடைய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபட்டு நல்லவர்களுடைய சேர்க்கையும் நல்ல விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் உண்டாகுதோ, அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் ஏற்படுகின்றதோ, அதுதான் சுப இச்சை அப்படின்னு சொல்றாரு. ஒரு நல்ல ஆசை, அதாவது மோட்சத்தின் மீது அவனுக்கு வருகின்ற ஒரு இச்சை, ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அதை சுபேச்சை அப்படின்னு சொல்றாரு. அதாவது முதல் பூமிய. அப்ப இங்க வைராக்கியத்தை முன்னிட்டு எழுந்திருப்பது தான் இந்த சுபேச்சைங்கிற ஆசை. அப்ப வைராக்கியம்னா என்ன, பற்றற்றிருத்தல், விட்டு விடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். வைராக்கியம் அப்படின்னா அந்த வார்த்தையினுடைய மீனிங்கை வந்து நிறைய பேர் தவறா புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. வைராக்கியம்னா நான் அதை அடைந்தே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறது தான் வைராக்கியம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி மருவி போயிடுச்சு அந்த வார்த்தையினுடைய பொருள். ஆனா உண்மையிலேயே வைராக்கியம்னா என்னன்னா பற்றறுத்தல் அப்படின்னு தான் அதுக்கு உண்மையான மீனிங். அப்ப எதை பற்ற இருக்கிறது அப்படின்னா, தீய விஷயங்களில் இருக்கக்கூடிய நாட்டத்தை நம்ம அறுத்துட்டு நன்மையை நோக்கி இங்க பயணிக்க வேண்டும் அப்படிங்கறது தான் இங்க மகான்கள் நமக்கு வைராக்கியம்ங்கிற அடிப்படையில சொல்ல வராங்க. நாம நினைச்சுக்கிறோம் இதை அடைந்தே தீர்வேன் அதுதான் வைராக்கியம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம அந்த வைராக்கியத்தை நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்றோம், அப்படி கிடையாது. அப்ப வைராக்கியத்தின் முன்னிட்டு எழுகின்ற சுபேச்சை தான் முதல் பூமி. அப்புறம் அந்த மாதிரி எழுகின்ற அந்த இச்சையின் மூலமாக நன்னடத்தையை கை கொள்வது விசாரணை அப்படிங்கிறாரு. விசாரணைக்கு என்ன சொல்றாருன்னா, நற்சங்க மொழிவினவி ஞான நூல் பலகல் விசாரணையாம். அப்போ இந்த மோட்சத்தின் மீது இச்சை வந்த உடனே, அந்த சுபேச்சை வந்த உடனே அவன் என்ன பண்றான், அதை யாரிடம் தெரிந்து கொள்வது, மோட்சம்னா என்ன, முக்தினா என்ன அப்படின்னு தேடுறான். அப்படி தேடும் போது அவனுக்கு ஒரு குரு கிடைக்கிறாரு. அப்ப அந்த குருவின் மூலமாக சத்சங்கம், அவருடைய சாதுக்களுடைய சங்கத்தை உண்டாக்கி கொண்டு அவர்கள் வாயிலாக ஞான நூல் பழகிறான். இந்த மாதிரி வேதாந்த விசாரம் அடங்கிய சாஸ்திரங்களை எல்லாம் படிக்கிறான், படித்து ஒரு தெளிவுக்கு வரான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தான் விசாரணை அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் முற்சங்க ஈடனைகள் விடல் தனுமானசி. அப்ப அந்த மாதிரி ஒரு விசாரத்துல வந்து ஒரு நல்ல புரிதலுக்குள்ள வந்து இந்த ஞான மார்க்கத்தை உள்வாங்கும் பொழுது அவனுக்கு என்ன நடக்குது, இப்ப இந்த மாதிரி வேதாந்த விஷயங்களோட அடங்கிய பாடங்களை படிக்கும் போது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை போன்ற ஆசைகள் எல்லாம் அகற்றி அந்த அறியாமைகளை எல்லாம் நீக்கிக் கொண்டு இந்த உடலும் மனமும் உண்மையில் இல்லை, அறிவு மட்டும்தான் இருக்குது, இதெல்லாம் அந்த ஆன்மாவின் மீது அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிற அந்த தனு மனசு, தனு மானசி, உடலையும் மனதையும் நசிய செய்வதுதான் நீங்க தனுமானசி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஒரு தெளிவுக்கு வந்துடுறான். இப்ப இந்த மூன்று நிலைப்பாடுகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா? ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த இறைவனை அடையக்கூடிய படிநிலைகள் அப்படிங்கிற பாடத்துல பார்த்தோம்ல, சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்க நம்ம இந்த மூன்று விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதாவது சுபேச்சை, விசாரணை, தனுமானசி, இதை வந்து சரியை, கிரியை, யோகம் அப்படிங்கிற முறையில் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆசை உண்டாகுது அவனுக்கு, அது வந்து சரியை. ரெண்டாவது அந்த ஆசையின் வாயிலாக வேதாந்த பாடங்களை எல்லாம் படிக்கிறான், அது வந்து கிரியை. மூன்றாவது அந்த வேதாந்த பாடங்களை படித்து இந்த மாதிரி இந்த மனமும் உடலும் உண்மையில் இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வந்து இங்க ஆன்மா மட்டும்தான் இருக்கிறது, அறிவு மட்டும்தான் இருக்கிறதுன்ட்டு அதை புரிந்து கொண்டு அதனோட தன்னை ஒப்புவிக்கிறான், அதுக்கு வந்து யோகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சரியை, கிரியை, யோகம்ன்ற இந்த மூன்று நிலைகள்ல, இந்த மூன்று பூமிகளை நம்ம கடக்கும் போது நமக்கு என்ன உண்டாகுது தெரியுமா? பதமுக்தி உண்டாகுது. அப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தோம், முக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு சாதகன் ஆர்வமா நுழையிறான், அதுதான் சுபேச்சை, சுப இச்சை. அப்ப அந்த மாதிரி ஒரு சுப இச்சைகள் அவன் உள்ள வந்த உடனே அவனுக்கு முக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கும் போது அவனுக்கு வந்து என்ன சொல்லுது சாஸ்திரம், நீ சரியையில வந்தீங்கன்னா இதை வழிபாடு, இந்த மாதிரி ஒரு ஆர்வம் இந்த மாதிரி உண்டாக்கிக்கோ, நல்ல விஷயங்களை நோக்கி நகர்ந்து வா அப்படின்னு சொல்லுது. கிரியையில நீ என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஞான விஷயங்களை படி, ஞான வேதாந்த விசாரங்களை குருமார்களை சந்திச்சு கேட்டு படிச்சு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அதை கிரியையை கொண்டு வந்து அதை காட்டுது, அதுதான் விருத்தி ஞானம். அப்ப அந்த மாதிரி விருத்தி ஞானத்தின் மூலமாக அடைந்த அறிவின் வாயிலாக இந்த உடலும் மனமும் உண்மை இல்லை அப்படின்னு தெரிந்து கொள்ளும் போது இந்த உடலும் மனமும் நசிந்து போவது தனுமானசி. அப்ப இந்த மூன்று நிலைப்பாட்டுக்குள்ள வரும்போது சரியை, கிரியை, யோகத்தை கடக்கிறான், அப்ப அவனுக்கு பதமுக்தி உண்டாகின்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா நம்ம அடைய வேண்டிய இலக்கு என்ன, பதமுக்தியானா கிடையாது, நம்ம அடைய வேண்டிய இலக்கு வந்து பரமுக்தி. ஏன்னா பதமுக்திங்கிறது வந்து புறத்துல இருக்கக்கூடிய காரியமாக தான் நடந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் இறைவன் நமக்கு வேறாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வேறு சில விஷயங்களை, இரண்டாவதாக ஒரு விஷயத்த மனசு புடிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு வந்து பதமுக்தின் பேரு. ஆனா பரமுக்தி அப்படிங்கிறது என்னன்னா, இங்க பரம் மட்டும்தான் இருக்குது, அதுக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நல்ல ஒரு தெளிவு, ஒரு புரிதலுக்கு வந்துடணும். பரம்னா வெட்ட வெளி, இறைவன், பிரம்மம் அப்படின்னு பேரு. அப்ப அந்த பரமுக்தி அடைந்துட்டான்னா அவன் அவ்வளவுதான், அதுக்கு மேல அவன் வந்து பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துக்குள்ள வரப்போறதே கிடையாது. அப்ப அந்த பரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படிங்கறத நிறைய பாடல்கள் விளக்கம் கொடுத்துட்டே வந்தாரு, அதுல அவர் தெளிவுபடுத்தினாரு. இங்க என்ன இருக்குது, ஒரு இருப்பு எப்படி இருக்குது, சத்து சித்தாக இருக்கின்றது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாரு, அது அறிவாக இருக்கின்றது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்ப இங்க பரம்ங்கிற ஒரு வெளி, அதாவது ஒரு சித்து அறிவு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது, நமக்கு வெட்ட வெளியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப இது மாதிரி மூன்று விஷயங்களை கடந்த பிறகு நான்காவது நிலை இருக்கு பாருங்க, தனுமானசிக்கு அடுத்தது, அது வந்து சத்வாபத்தி. அப்ப அந்த சத்வாபத்தினா என்ன, அந்த சத்தை பத்தி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகுதி, அந்த உண்மை சொரூபத்தை அறிந்து கொண்ட ஒரு அறிவு, அதுதான் சத்வாபத்தி எனப்படுகின்றது. அந்த மொத்தத்தில் இந்த பாடல்ல துர்ச்சங்க நிவர்த்தி வந்து சிவஞானம் விரும்புவது சுபேச்சையாகும், நர்சங்க மொழிவினவி ஞான நூல் பலகள் விசாரணையாம், நம்பி முற்சங்க ஈடனைகள் விடல் தனுமானசி, இந்த மூன்று நாளும் சர்சங்க மனதில் உண்மை அறிவு உதித்தல் சத்வாபத்தி தானே அப்படின்னு 150வது பாடல்ல சத்வாபத்தி வரைக்கும் தெளிவுபடுத்திட்டாரு. சுபேச்சை, விசாரணை, தனுமானசி, சத்வாபத்தி அப்படிங்கிற நான்கு பூமிகளை பற்றி இந்த 150வது பாடல தெளிவுபடுத்திட்டாரு. அடுத்தது 151வது பாடல், தத்துவத்தில் மனம் உரைத்து மித்தையலாம் மறத்தல் அசம் சக்தியாகும், அத்விதானந்தம் வரும் திருபிடிப்போம் பதார்த்த பாவனை அது ஆகும், வத்து நிலை இருந்தபடி இருந்த மௌன சுபாவம் துரியமாகும், இத்துரிய பூமியை முன் துரியாதீத பதம் என்ற அதுவும் கேளாய் அப்படின்னு 151வது பாடல்ல மேலும் ஒரு மூன்று பூமிகளை பற்றி விளக்கம் கொடுக்கிறாரு. அது என்ன சொல்றாருன்னா, தத்துவத்தில் மனம் உரைத்து மித்தையெல்லாம் மறத்தல், இந்த தத்துவ விசாரத்தின் மூலமாக தன் உண்மை சுரூபத்தை அறிந்து கொண்டு விசேஷ சம்பந்தங்களில் இருந்து விடுபட்டு காணும் அனைத்தும் இந்த மித்தியா, இது வந்து ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது, அறிவின் மீது இவைகளெல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து அந்த அறியாமைகளை நீக்கிக் கொள்கின்ற நிலைக்கு தான் அசம் சக்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்ல வர்றாரு. மனதினுடைய திடத்தன்மை, அதாவது அந்த சத்துவ நிலையிலே திடமாக நிற்கக்கூடிய நிலை, அதுதான் அசம் சக்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது காண்பவன் காட்சி காணப்படும் பொருள் என்ற திருப்பிட்டி. ஏன்னா இங்க காண்பான் இருக்கிறான், காட்சியும் காணப்படும் பொருளும் அவன் இருப்பதனால்தான் இருக்கின்றது அப்படின்னு நம்ம கடந்த பாடத்துல பார்த்தோம். அப்ப இங்க காண்பான் இருப்பதனால்தான் காட்சியும் இருக்கின்றது, காணப்படும் பொருள்களும் இருக்கின்றது. அப்ப இந்த மாதிரி மூன்று திருவிட்டி நிலைகள் உண்டாகுவதெல்லாம் நம்முடைய அறியாமையினால ஏற்றி வைத்துக் கொள்ளப்பட்ட விஷயம் அப்படின்னு நமக்கு எப்ப புரியுதோ, அப்ப இதுல இருந்து நம்ம விடுபட்டு அந்த இரண்டற்ற அத்வைத ஆனந்தத்தை அடைவதுதான் பதார்த்த பாவனை அப்படின்னு நீங்க சொல்றாரு. அதாவது இங்க இருப்பது இறைவன் மட்டும்தான் அப்படிங்கிற அந்த ஒன்றன புரிதல் நமக்குள்ள வரும்போது அது ஏக்கமாக அந்த பிரம்மத்திலே ஏகாந்தமாக மனம் ஒடுங்கி நிற்பதுதான் பதார்த்த பாவனை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பதார்த்த பாவனைங்கிறது நம்ம கடந்த முறையிலே பார்த்தோம், உள்ளே வெளியே அப்படிங்கிற அந்த இருமைகள் இல்லாம மனசு எதையுமே நாடாம அந்த ஏக பரிபூர்ண சச்சிதானந்த சுரூபத்திலேயே தன்னை பாவித்துக் கொண்டு அதுவே நான் என்று தன்னுடைய யதார்த்தத்திலே தன்னுடைய சுரூபத்திலே நிலை பெற்றல் தான் பதார்த்த பாவனை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த பரிபூரண பரபிரம்மத்திலே பிரிவற்று எல்லாம் ஒன்றாகிய அந்த கைவல்ய மோட்சத்தை கைப்பற்றிய முழுமையான திருப்தி மனதுக்கு உண்டாயிடுது இல்லையா. நான் அந்த நிலைக்கு வந்துட்டேன், அந்த சத்தாக நான் தான் இருக்கிறேன், அந்த சித்தாக நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தெளிவும் அந்த ஒரு திடமும் நமக்குள்ள வரும்போது நம்ம இடத்துல ஒரு ஆனந்தம் பூரிக்கின்றது, ஒரு அமைதி நம்ம இடத்துல மலர்கின்றது. அப்ப அந்த அமைதியும் ஆனந்தமும் உண்டாகக்கூடிய அந்த பரமானந்த மௌனத்திலே நமக்கு துரியம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு உண்டாகின்றது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த துரியம் என்ற ஏழாம் பூமியை தான் துரியாதீதம்னு சொல்லலாம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப துரியாதீதம் அப்படிங்கிற நிலை வந்து வெட்ட வெளி நிலைப்பாடு. இப்ப துரியம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து உணர்வு வெளி. அப்ப இந்த உணர்வு நிலை அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த உடலுக்குள்ள இருந்து, அதாவது உணர்வு வெளியை நம்ம பிடிக்கிறதுக்காக இந்த உடல்ங்கிற ஒரு உபாதியை வைத்துக் கொண்டு நம்ம கீழே இருந்து மேல வரைக்கும் பிரயாணம் பண்றோம், ஏழு பூமிகள்ல பிரயாணம் பண்றோம். அப்ப நம்ம மூலாதார சக்கரத்துல ஆரம்பிச்சு சகசிரஹார சக்கரத்துல நம்ம வந்து முடிவுற போறோம். அப்ப நம்ம ஒவ்வொரு சக்கரமா கடக்கிறோம். இது வந்து உடல் ரீதியாக அவர்கள் சொல்லப்பட்ட ஒரு ஓமானமாக இருந்தாலும் கூட அனுபவத்துல நம்ம பார்க்கும்போது இது எல்லாம் மனதனுடைய அறிவு பரிமாணத்துல நம்ம உயர்ந்து வந்துட்டு மேல வந்து நம்ம துரியம்ங்கிற நிலையில அந்த எல்லையற்ற அறிவு வெளியாக, அந்த சுத்த வெளியாக, அந்த உணர்வு வெளியாக நான் தான் இருக்கின்றேன் அப்படிங்கிற தன்னிருப்பில் தன் சொரூபத்திலே நிலைப்பட்டு நிற்கக்கூடிய நிலைக்கு வந்து துரியம்னு பேரு. இப்ப துரியம்னா என்னவோ பயங்கரமான விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கூடாது. அந்த சித்து அந்த அறிவு தான் நான் அப்படின்ட்டு இந்த புரிதல் நமக்குள்ள வரக்கூடிய ஒரு நிலைப்பாடு துரியம். அப்ப அந்த சித்து எங்க இருப்பு கொண்டிருக்கிறது? வெட்ட வெளியாகிய சத்து, அந்த சத்துல இருப்பு கொண்டிருக்கிறது. சத்து எங்க இருக்குது? அதுதான் எங்கும் இருக்கிறது, எல்லை இல்லாமல் நிறைந்திருக்கிறது. அதுதான் வெளி, வெட்ட வெளி. அது வந்து அறிவு ஒளி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அறிவு ஒளியாக, வெட்ட வெளியாக, எல்லையில்லாமல் நிறைந்திருக்கின்ற அந்த ஆகாசத்தை தான் நம்ம வந்து இங்க என்ன சொல்றோம்னா துரியாதீதம் அப்படின்னு சொல்றோம், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் அடுத்தது 152 பாடல மேலும் இதை பற்றி விளக்கம் கொடுக்கிறாரு. முற்புவி மூன்றினும் உலகம் தோன்றுதலால் சாக்கிரமாம், மூன்றதற்கு அப்பால் சொப்பனமாம், அதுவும் மெல்ல நழுவும் ஐந்தாம் பூமியே சுளுத்தியாகும், அற்புதமாம் சுக அனுபவம் மிகும் ஆறாம் புவி துரியம், அதற்கு அப்பால் ஒரு கற்பனை இல்லாத இடம் அதீதம் என்று மௌனமாக காட்டும் வேதம். அப்ப அதீதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதாவது எல்லையற்றதாக ரொம்ப அதிகப்படியானதாக அப்படிங்கறத அதீதம்ங்கிற ஒரு வார்த்தையை இங்க மேற்கொள்ளிடுறாரு. அதைத்தான் நம்ம துரியம்ங்கிற விஷயத்துல கொண்டு போய் இணைச்சிக்க போறோம். துரியங்களை கொண்டு போய் இணைச்ச உடனே துரியாதீதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துடுது. அப்ப அதீதமான ஒரு நிலை, அந்த உணர்வு நிலை வந்து எல்லையற்றதாக விரிகிறது. இப்ப அந்த உணர்வு நிலை நம்ம கிட்ட எப்படி இருக்குது? இந்த உடம்புக்குள்ள சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு எல்லைக்குள்ள இருக்குது. உணர்வு நிலை எல்லையற்றதாக எப்போ விரியுதோ அது அதீத நிலைன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த எல்லையற்ற உணர்வு வெளி, வெட்ட வெளியில நம்ம எப்போ விரியிறோமோ அதுக்கு பேரு துரியாதீதம்னு புரிஞ்சுக்குங்க. அப்ப துரியத்துக்கும் துரியாதீதத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, துரியம்ங்கிற நிலைப்பாடு ஒரு எல்லைக்குள்ள நம்ம வந்து இந்த உடலுங்கிற ஒரு அபிமானத்துல உண்டாக்கி வச்சிருக்கிறது. ஏன்னா ஏழு சக்கரங்களை கடந்து நம்ம ஏழாவது சக்கரத்துல நான் அடைகிறேன், அதனால எனக்கு துரியம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு உணர்வு வெளியை நம்ம கண்டுபிடிச்ச ஒரு சொரூபு நிஷ்டைன்னு சொல்லலாம். இதுதான் சொரூபம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு நிலைப்பாட துரியம்னு சொல்லலாம். ஆனா அந்த சொரூபம் வந்து இந்த உடல் கடந்து விரியுது பாத்தீங்களா, அதுதான் துரியாதீதம், அதீத நிலை. அப்ப அந்த துரியாதீதத்தை பத்தி இங்க சொல்றாரு. அதுக்கு வந்து எப்படி ஒரு விளக்கம் கொடுக்கிறாருன்னா, 152 பாடல்ல, முற்பவி மூன்றினும் உலகம் தோன்றுதலால் சாக்கிரமாம் அப்படிங்கிறாரு. அதாவது முதல் மூன்று பூமிகளான சுபேச்சை, விசாரணை, தனுமானசி ஆகிய மூன்று விழிப்பு நிலை அனுபவத்திலே அறியப்படுவதால் இதை சாக்கிரம் எனப்படுகின்றது அப்படிங்கிறாரு. பொதுவா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மூன்று விதமான அவஸ்தைகள் வருது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது என்னென்ன அவஸ்தைகள் பார்த்தோம்? ஜாக்கிரத அவஸ்தை, சொப்ன அவஸ்தை, சுளுத்தி அவஸ்தை. அப்ப இந்த ஜாக்கிரதை தான் இங்க சாக்கிரம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தையில அவர் உபயோகப்படுத்துறதுனால, இப்ப நம்ம அந்த சாக்கிர அவஸ்தை எங்க நமக்கு ஏற்படுதுங்கிறாரு, சுபேச்சையிலையும் விசாரணையிலையும் அப்புறம் தனுமானசி அப்படிங்கிற இந்த மூன்று நிலையில தான் விழிப்பு நிலையில நம்ம இதை செய்யறோம். அப்ப இந்த விழிப்பு நிலை அனுபவம் இந்த மூன்று பூமிகளில் நடக்கும், சுபேச்சைங்கிற நிலையிலையும் விசாரணைங்கிற நிலையிலையும் தனுமானசிங்கிற நிலையிலையும். அப்ப இதுக்கு பேரு சாக்கிரம் அப்படிங்கிறாரு. அப்புறம் நான்காவது பூமி ஆகிய சத்வாபத்தியில் நமக்கு விழிப்பு நிலை அனுபவம் போல இருந்தா கூட அது நம்முடைய மனதினுடைய வாசனைகள் இருக்குது, நிறைய வாசனைகள் நம்ம ஏற்படுத்திக்கின்ற, ஏற்றி வைத்துக் கொண்ட எல்லையில்லாத எண்ணங்கள் என்ன பண்ணுது, நமக்குள்ளிருந்து சம்ஸ்காரங்களாக வெளிப்படுது. அப்படி சம்ஸ்காரங்களாக வெளிப்படுறது தான் நம்ம கனவு நிலைக்குள்ள போயிடுறோம். கனவு காணுறது எல்லாம் வந்து இந்த சம்ஸ்காரங்கள் தான், பதிவுகள் தான். அப்ப அந்த பதிவுகள் மூலமாக எண்ணங்கள் ஏற்றி வைத்துக் கொண்டு ஒரு கற்பனை உலகத்தை படைத்துக் கொள்கின்றது, அதுதான் மனோராஜ்யம்னு சொன்னாரு. அததான் இங்க சொப்பனம்னு சொல்லப்படுகின்றது. அதுதான் நான்காவது பூமி சத்வாபத்திங்கிறாரு. அப்புறம் அறிதல் இல்லாமல் அறியாமையுடன் கூடி நாம ரூபங்கள் தோன்றாத ஆனந்த அனுபவத்தை மட்டும் அனுபவிக்கின்ற அசம் சக்தி இருக்கு இல்லையா, அதுதான் ஐந்தாம் பூமி ஆகிய சுளுத்தி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஏழு நிலைகளை பற்றி இப்போ தெளிவுபடுத்துறாரு. அப்ப அதை நம்ம அப்படியே புரிஞ்சுக்கணும், இப்ப எந்தெந்த இடத்துல நம்ம வரோம் அப்படின்ட்டு. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது ஐந்தாம் பூமி ஆகிய சுளுத்தி எப்படி இருக்குது, அசம் சக்தி என்ற ஐந்தாம் பூமிங்கிறாரு. அப்புறம் ஆறாவது பூமி, அளவிட முடியாத சுகத்துடன் கூடிய பேரானந்த உணர்வு பொருந்திய ஆறாம் பூமி ஆகிய பதார்த்த பாவனை என்பதே துரியம் என்றும், அதற்கு அப்பால் எந்த விதமான மனோவிகாரங்களும் இடமளிக்காத, கற்பனைக்கும் எட்டாத கற்பகத்தளிராகிய மௌனத்திலே அந்த அதீத அறிவு, எல்லையில்லாத அறிவு மட்டும் பிரகாசிக்கின்ற அந்த ஏழாம் பூமி ஆகிய துரியத்தை தான் துரியாதீதம் என்று வேதம் சுட்டி காட்டுகின்றது அப்படிங்கிறாரு. அதுதான் இந்த பாடலுடைய கடைசி லைன், கற்பனை இல்லாத இடம் அதீதம் என்று மௌனமாக காட்டும் வேதம் அப்படின்னு இந்த 152 பாடல்ல தெளிவுபடுத்துறாரு. அப்ப நம்ம ஒரு நல்ல புரிதலுக்கு வந்துடணும். ஏன்னா இந்த மாதிரி பாடங்களை படிச்சுட்டு வர வரவே இப்ப நம்ம அந்த ஏழு சக்கரங்களை போய் சிக்க கூடாது, அப்புறம் இந்த பூமிகள் சொல்லக்கூடிய அந்த படிநிலைகள்ல வந்து நம்ம எங்கேயும் மாட்டிடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம கடந்து வரணும். அப்ப இந்த பாவனைகள் எல்லாம் விடணும், எல்லாமே கடந்து அந்த அறிவு அந்த வெளி மட்டும்தான் இருக்கிறது. அது இந்த தேகத்துக்குள்ளே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. இப்ப இந்த தேகத்துக்குள்ளே பிரகாசிப்பது ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கின்றது, ஆனால் அது எல்லையற்ற அறிவாக வெட்ட வெளியாக விருந்து இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சு கொள்ளும் போது, இப்ப நான் இந்த தேகத்தை கடந்து அந்த வெளியைக்குள்ள நம்ம நுழையும் போதுதான் அப்ப அந்த எல்லையற்ற அறிவு பிரகாசிக்க முடியும். நான் அதுவாகவே இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அதீத ஆனந்தமும் நமக்குள்ள மலர முடியும். ஏன் நம்ம கிட்ட அந்த அதீத ஆனந்தம் மலர முடியல அப்படின்னா, நம்ம ஒரு எல்லைக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த கடைசி லைன்ல சொல்றார், கற்பனை இல்லாத இடம் அதீதம் என்று மௌனமாக காட்டும் வேதம். கற்பனை இல்லாத இடம் அப்படிங்கிறாரு. ஏன்னா இங்க எல்லாமே கற்பிதம் தான், மனதனுடைய கற்பிதம் தான் இந்த பிரபஞ்சம். அப்ப அதுக்கு நம்ம ஏற்கனவே கடந்த பாடல்கள்ல விளக்கம் பார்த்துட்டோம், எப்படி மனதனுடைய கற்பிதம்ங்கிறதுலாம் நம்ம உதாரணம் சொல்லிட்டேன். இப்ப ஒரு எண்ணமும் இன்னொரு எண்ணமும் உருவாவதற்கு இடையில ஒரு வெளி இருக்குது, அதுக்கு பேரு இடைவெளி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அந்த இடைவெளியை கடந்து எல்லையில்லாத வெளி இருக்கு பாரு, அது வெட்டை வெளி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த வெட்டை வெளி வந்து உண்மையிலே எதுவுமே ஏற்றி வைக்கப்படவில்லை, அதுதான் அந்த பிரம்மம், அதுதான் சித்து அறிவு. அந்த அறிவு வந்து எங்க நிலை கொண்டிருக்கின்றது, சத்தாக இந்த வெளியாக நிலை கொண்டிருக்கின்றது. அப்ப அறிவே தான் இங்க நிலை கொண்டிருக்கின்றது வெளியாக. அப்ப அப்படிப்பட்ட வெளியில நம்ம என்ன பண்றோம், ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்னால புறத்திலிருந்து ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிறோம். அதுதான் நான் கடந்த பாடல்ல ஓமானம் கொடுத்தேன், ஒரு பேனா அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்ன உடனே மனசு வந்து ஒரு உருவத்தை வடிச்சுக்குது பேனான்ட்டு, அதுக்கு ஒரு பெயரையும் கொடுத்துக்குது. முதல் முதல் அந்த கை குழந்தைக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறோம், இது பேனா அப்படின்ட்டு. இப்ப பேனா அந்த குழந்தை தெரிஞ்ச பிறகு இனிமேல் மறக்காது, அவ்வளவுதான், ஒரு விஷயம் அதுக்கு லோட் ஆயிடுச்சு மைண்ட்ல. இப்ப மீதி அதுக்கு மைண்ட் எப்படி இருக்கு, கம்ப்ளீட் எம்டி. கம்ப்ளீட் எம்டினா வெட்ட வெளியா இருக்குது, அது எங்கேயும் முடியுது எங்க தொடங்குதுன்னு தெரியாத ஒரு நிலையில் இருக்குது. ஒரு விஷயத்த அந்த குழந்தையினுடைய மனதில் ஏற்றி வச்சிட்டோம். அப்புறம் ரெண்டாவது ஒரு விஷயத்தை ஏத்துறோம், பென்சில் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஏத்துறோம். இப்ப இந்த பேனாங்கிற ஒரு விஷயத்தை ஏத்துறதுக்கும் பென்சில்ங்கிற ஒரு விஷயத்தை ஏத்துறதுக்கும் இடையில அந்த வெளி இருந்தது, ஆனா எப்ப பென்சில்ங்கிற ஒரு விஷயம் ஆட் ஆச்சோ அப்போ அந்த பேனாவுக்கும் பென்சிலுக்கும் இடையில ஒரு இடைவெளி உண்டாகிவிட்டது. இப்ப வெட்டவெளி என்ன ஆயிடுச்சு, ஒரு கேப்புக்குள்ள வந்து மாட்டிக்குச்சு, அங்க இடைவெளி வந்துருச்சு, வெட்டவெளி இல்லை இப்போ. அப்ப இந்த பேனா பென்சில் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துக்குள்ள இருக்கிற இடைவெளியை கடந்து திருப்பி வெளியே பாக்குது அந்த குழந்தை. அப்ப மீண்டும் வெட்டவெளி, அங்க ஒண்ணுமே இல்லை, இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே தெரியல. அப்ப அடுத்தது அந்த குழந்தைக்கு என்ன பண்றோம், இது கதவு இது வீடு அப்படின்னு ஒவ்வொன்றா திணிக்கிறோம். இப்படி ஒவ்வொன்றா அந்த குழந்தை உள்ள மனசுல திணிக்க திணிக்க என்ன ஆகுதுன்னா, உருவங்களும் பெயர்களும் ஏற்றி வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அப்படி மனதில ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் விரிந்து கொண்டு மிகப்பெரிய பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை இந்த குழந்தை படைத்துக் கொள்கின்றது. எப்படி படைத்துக் கொள்கிறது, மனதினால படைத்துக் கொள்கின்றது. அப்படி படைத்துக் கொண்ட உடனே அந்த பொருள்களும் நம்ம முன்னாடி காட்சி ஆயிடுது. ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்ல இது 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 அப்படின்ட்டு. அப்ப அந்த அடிப்படையில அது கற்பனையிலேயே வாழுது. ஆனா இந்த விஷயங்கள்லாம் ஏற்றி வைக்காததற்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு எப்படி இருந்ததுன்னா, இதே பேனாவை கண்ணு முன்னாடி பார்க்கும், இதே பென்சிலை கண்ணு முன்னாடி பார்க்கும், இதே வீட கண்ணு முன்னாடி பார்க்கும். ஆனா இது வீடு இது பேனா இது பென்சில் அப்படின்னு பிரித்தறியக்கூடிய புரிதல் இல்லாம அந்த வெளியோட சேர்ந்து ஒட்டுமொத்தமா பார்க்கும், அவ்வளவுதான். அதுக்கு நாமமும் தெரியாது ரூபமும் தெரியாது. ஏன் ரூபம் தெரியாதுன்னா, எப்ப நமக்கு ரூபம் தெரியும் தெரியுமா, நாமத்தை கொடுத்து இது இதுதான் நமக்கு பிரிச்சு வைக்கும்போது தான் நம்ம ரூபத்துக்குள்ளேயே கொண்டு வரோம். இப்ப பேனா பென்சில்ங்கிற ஒரு ரூபத்துக்குள்ள கொண்டு வராத வரைக்கும் அது பேனான்னு எனக்கு தெரியாது, பென்சில்னு எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில தான் நான் சின்ன குழந்தையில இருந்தேன். அப்ப அப்படி இருந்த எனக்கு வந்து எல்லாத்தையும் ஏத்தி வச்சு அதுக்கு நாம ரூபங்களை உருவாக்கும் போது இந்த வெளியில வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கு முன்னாடி வந்துடுச்சு. அப்படி இதெல்லாம் எதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது, வெட்ட வெளியாகிய அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இதுதான் சாஸ்திரம் வந்து இன்டெரக்டாவும் சூட்சமாவும் சொல்லிட்டு இருக்கோம், ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது, இந்த பிரபஞ்சம் ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இங்க அறிவின் மீது இதெல்லாம் ஏத்திக்கிட்டே இருக்குது. அப்ப இதெல்லாம் ஏத்திக்கிட்ட பிறகு கூட இது பேனா இது பென்சில் இது வீடு அப்படிங்கிறது எப்படி தெரியுது, அந்த அறிவு இருப்பதனால தானே அதுவும் தெரியுது. அறிவே இல்லைன்னா இப்ப எப்படி நம்ம இதை புரிய வைக்க முடியும், பென்சில் இது பேனான்னு சொன்ன உடனே இந்த உருவத்துல வந்தா இது பேனா இந்த உருவத்துல வந்தா இது பென்சில் அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புரிதலும் ஒரு ஆற்றலும் நம்ம இடத்துல இருக்கின்றது என்றால் அது எங்கிருந்து வெளிப்பட்டு இருக்கின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அது அந்த அறிவு இடத்திலிருந்து தான் பிரகாசிக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டுல இப்ப நாம எங்க வந்துட்டோம், ஏகப்பட்ட எண்ணங்களை ஏத்திக்கிட்டு பயங்கரமான ஒரு சம்ஸ்கார பதிவுல சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நாம என்ன ஆசைப்படுறோம், அந்த அறிவாகவே நான் மாற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அந்த சித்து நிலைக்கு நம்ம போயிடணும், நம்முடைய சொரூபத்துக்கு நம்ம திரும்பிடணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். அப்ப அந்த சொரூபத்துக்கு நம்ம திரும்ப ஆசைப்பட்டோம் அப்படின்னா இப்ப நம்முடைய பார்வை எப்படி மீண்டும் மாறணும், வெற்ற பார்வையாக மாறணும், வெட்ட வெளியாக தான் திருப்பி இந்த பிரபஞ்சத்தை நம்ம பார்க்கணும். இங்க நாம ரூபங்கள்ல இருந்து நம்ம விடுபடணும். அப்படி விடுபட சாத்தியம் ஆகுமா அப்படின்னா, ஒரு உலகத்துல ஒரு இயக்கத்துக்குள்ள வரும்போது நம்ம காரியம் மாற்றுறதுக்கு இந்த நாம ரூபங்கள் தேவைப்படுது. ஏன்னா இந்த உடல்ங்கிற ஒரு உபாதிக்குள்ள வந்துட்டோம், இங்க நம்ம செயல்பட்டாகணும். அப்ப நம்ம அந்த நாம ரூபங்களுக்குள்ள செயல்படலாம். எப்பெல்லாம் நீங்க வேலை இல்லாம சும்மா இருக்கீங்களோ அப்ப நீங்க வெற்று பார்வை பாருங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸா நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா இங்க வந்து வெற்று பார்வைங்கிறது நான் இது ஒவ்வொரு உருவத்துக்குள்ளேயோ ஒவ்வொரு ரூபத்துக்குள்ளேயோ பெயருக்குள்ளேயும் போய் சிக்காம சும்மா அப்படி வெறுமையா பாருங்க, அதுதான் சாட்சிங்கிறது. சாட்சின்னா நம்ம என்னன்னா, ஒவ்வொன்றையும் பிரிச்சு பிரிச்சு பாக்குறது இல்ல சாட்சி, இது இது அது அதுன்னு பிரிச்சு பாத்தீங்கன்னா அது வந்து மனம்தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்குது. சாட்சி பார்க்கல, அறிவு பார்க்கல, ஆன்மா பார்க்கல. ஆன்மா எப்படி பார்க்கும்னா, ஒண்ணுமே இல்லாம சும்மா பார்க்கும். அப்ப சும்மா பார்க்கறதுதான் இங்க வெற்று பார்வை. அப்ப அந்த மாதிரி வெற்று பார்வை பழகினீங்கன்னா உங்களுக்கு நாளடைவுல வந்து உங்களுக்குள்ள இருந்து அறிவு பிரகாசிக்கிறது உங்களுக்கு அனுபவம் ஆகும். ஏன்னா இப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி உலகம் வந்து ஏற்றி வைக்கப்பட்டது அல்ல, என்னுள்ள இருக்கிறது இந்த உலகம் அப்படின்னு நமக்கு அனுபவம் ஆகும். அந்த புரிதல் இருக்கு பாருங்க, அது அபரிமிதமான புரிதலாக மாறி எல்லையில்லாத ஆற்றல் உங்களிடத்திலிருந்து வெளிப்படுறதுதான் இங்க அந்த சித்தனுடைய பிரகாசம் வந்து. அது இந்த வெளியில எல்லை இல்லாம எங்க தொடங்குது எங்க முடியுதுங்கன்னு இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, அப்படிதான் இது போயிட்டு இருக்கு. அப்ப நாம அந்த குறுகிய புத்திக்குள்ளேயோ மனசுக்குள்ளேயோ நம்ம அந்த வெளியை நம்ம அனுபவமாக்க பார்த்தோம்னு வச்சுக்கீங்களேன், நமக்குள்ள அது நடக்காது. அப்படி நடக்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது கூட அந்த சித்தனுடைய நிழல் தான், அந்த அறிவினுடைய பிரகாசத்தை உங்க மனசுல நீங்க பிரதிபிம்பித்து பாக்குறதுனால நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன், என்னுடைய உணர்வுல நான் இதை அனுபவமாக்குறேன் அப்படின்லாம் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி புரிந்து கொள்ளுங்க. எப்போ நீங்க இந்த உணர்வு வெளியிலிருந்து அந்த துரியத்திலிருந்து துரியாதீத நிலைக்கு டிராவல் பண்றீங்களோ அப்ப இங்க வெட்ட வெளிங்கிற நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மௌனம் அப்படிங்கிறது சாஸ்திரம். கற்பனை இல்லாத இடம் அதீதம் என்று மௌனம் காட்டும் வேதம் அப்படின்னு 152 பாடல தெளிவுபடுத்துறாரு. அப்போ அந்த மௌனம்னா என்ன? அங்க எதுவுமே இல்லை, அங்க ஒரு அமைதி. அததான் பௌத்த மதம் என்ன சொல்லுதுன்னா சூன்யம் அப்படிங்குது. அப்ப அது சூன்யம்னு சொல்லி அந்த அளவுக்கு அது முன்னேறி வந்தது. ஆனா எந்த இடத்துல அது சறுக்குது? இந்த மாதிரி படைத்துக் கொள்வது கூட அந்த அறிவு தான் படைத்துக் கொண்டு, அறிவு தான் இதையெல்லாம் அனுபவமாக்குது. அந்த அறிவு இருக்கிறதுனால தான் எனக்கு இது பேனான்னு தெரியுது, பென்சில் தெரியுது அப்படிங்கறத நம்முடைய சனாதன தர்மம் சொல்ற மாதிரி அங்க பௌத்த மதம் அதை சொல்றது இல்ல. அது ஒரே அடியா சூன்யத்தோட நீ முடிச்சுக்கோன்னு சொல்லிடுது. ஆனா இங்க நாம அப்படி சூன்யத்தோட முடிச்சுக்க முடியாது. அந்த சூன்யம்ன்றத எதை அறிந்து கொண்டிருக்கின்றதோ அதுவே அறிவு அப்படின்னு நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்போ நான் அந்த வெட்ட வெளிக்குள்ள நுழைஞ்சிட்டேன், அதீதமான அந்த அனுபவத்துக்குள்ள நான் போயிட்டேன், அந்த மௌனத்துக்குள்ள நான் போயிட்டேன்னா அது நான் தான், நான் இருக்கிறேன் அப்படின்னு என்னுடைய சுயஸ்புரணம் இருக்கு. என்னக்குள்ளேயே நான் நான் அப்படிங்கிற என்னுடைய சுயஸ்புரணமும் என்னுடைய அனுபவமும் எனக்கு தெரியும். அதுதான் என்னுடைய ரியாலிட்டி, என்னுடைய சொரூபம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதை வந்து அப்சல்யூட் ரியாலிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுதான் இங்கே முடிவு, அதுதான் முடிந்த முடிவு. அந்த நிலையில நம்ம வந்து போகணும் அப்படின்னா இந்த துரியத்தை கடக்கணும். அது வந்து துரியாதீத நிலை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் ஒன்று சக்கரமெல்லாம் இல்லை, மனதனுடைய புரிதல் தான். இப்போ இந்த 152 பாடலில் அந்த 7 பூமிகளோட நிலைகள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? முதல் 3 பூமி வந்து நனவு நிலை அனுபவம், 4வது பூமி வந்து கனவு நிலை அனுபவம், 5வது பூமி வந்து உறக்க நிலை அனுபவம், 6வது பூமி துரியம் இருக்கு பாருங்க, அது வந்து பேருணர்வு நிலை அனுபவம். அதுவே 7ஆம் நிலை இருக்கு பாருங்க துரியாதீதம், அது வந்து எல்லையற்ற பேரறிவு நிலை அனுபவம். ஏன்னா இங்க பேருணர்வு பேரறிவுன்னு ஏன் இந்த இடத்துல அதை பிரிச்சு சொல்றாருன்னா, இந்த பேருணர்வுங்கிறது உள்ளுணர்வினுடைய அடிப்படையில அந்த எல்லைக்கு உட்பட்டு பிரகாசிக்கப்படுது, இந்த உடலையும் ஒரு கருவியா வச்சுக்கிட்டு பிரகாசிப்பது. ஆனா பேரறிவு அனுபவம்ங்கிறது இந்த 6 அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா இப்ப நம்ம இந்த உடலுக்குள்ள இருந்துகிட்டு பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவு ஆற்றல்லாம் ஒரு சில விஷயங்களை நம்ம வச்சிருக்கோம் மனசுக்குள்ள. அப்புறம் நம்ம கண்டுபிடிக்க முடியாத கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் கூட நம்ம இடத்துல இருக்கின்றது. அது ஒரு எல்லைக்கு உட்பட்ட அறிவு தான். அப்போ அந்த அறிவு தானா இறை அறிவு, அதுதான் பேரறிவானா? அப்படி இல்லை, அந்த பேரறிவுங்கிறது எல்லையற்றதா இருக்கின்றது. அதனால தான் அதுக்கு பேரறிவுன்னே பேரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பேரறிவாக நான் இருக்கிறேங்கிறது எப்போ தெரியும்? அந்த துரியாதீத அவஸ்தைக்கு போகணும், அது 7ஆம் பூமி அப்படிங்கிறது தெளிவுபடுத்துறாரு. அப்போ அந்த 7ஆம் பூமிக்குள்ள நம்ம பயணிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதை நீங்க நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கீங்க. அப்ப அந்த பேருணர்வு பேரறிவு அப்புறம் அந்த சாட்சி பிரம்மம் தான் இதுக்கு பலவாறான பேர் நம்ம சொல்றோம். அது எப்படி சொல்றோம்னா, என்னுடைய இருப்பை நான் உணர்ந்து கொள்றதுனால அது பலவாறான பேர்களை நம்ம அழைக்கிறோம். அப்புறம் 153 பாடல்ல, துரிய நிலந்தனை துரியாதீதம் எனின் மயக்கம் என்று கருதி மேலோர் அரியதொரு விதேகமுத்தி அதீதம் என்பார், அது கணக்கில் 6ஆம் பூமி. மறுவு சுளுத்தியும் காட்சி சுளுத்தி என்பார் என்பது நீ மனதில் கொள்வாய். பெருமை தரும் நான பூமியின் விகற்பம் இன்னும் உண்டு, பேச கேளாய் அப்படிங்கிறார். அதாவது இந்த துரிய பூமி துரியாதீதம் என்று தனித்தனியா பிரிச்சு சொல்றோம் இல்லையா, அதுல குழப்பிக்க கூடாது அப்படிங்கிறாரு. அதாவது அதீதமான அந்த துரியாதீதத்துல அந்த விதேக முக்தியில அந்த பேருணர்வு நிலையை அனுபவிப்பது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கறது இங்க விளக்க கொடுக்கிறாரு. அதாவது இப்போ இந்த ஜீவன் முக்தர்களுடைய நிலை என்னன்னா, உடல் கொண்டு இருக்கிறார்கள், உடல் கொண்டவர் தான் ஜீவன் முக்தர்கள். ஜீவன் முக்தர்களுடைய நிலை வந்து நம்ம என்ன சொல்றோம், பேரறிவாளன், அந்த பிரம்மம், அந்த சித்து, அந்த சத்து அப்படின்லாம் நம்ம ஜீவன் முக்தர்கள் சொல்றோம். ஆனா அப்படிப்பட்ட அவர்கள் வந்து அந்த பேரறிவு அனுபவத்தை அந்த உணர்வை அனுபவிப்பது சாத்தியமா? அப்ப இந்த உடல் மூலமா அந்த விதேக முக்தர்களுக்கு இந்த பேருணர்வு உண்டாவது சாத்தியமே இல்லையே, ஏன்னா உடலுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம். அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும், முதல் 3 பூமிகள்ல அந்த நனவு நிலைங்கிறத நம்ம பார்த்தோம், 4வது பூமியில கனவு நிலைன்னு பார்த்தோம், 5வது பூமியில அந்த சுளுத்தி நிலைங்கிறத பார்த்தோம், அப்புறம் திரிபுட்டி நிலையை கடந்த அந்த சுக அனுபவத்தை தான் நம்ம வந்து பதார்த்த பாவனைன்னு பார்த்தோம். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு பூமியா கடந்து வரும்போது 7ஆவது பூமி ஆகிய துரியத்துக்கு வந்து பேருணர்வு நிலை அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதீத நிலை, அந்த பேருணர்வு நிலையினுடைய அதீதம் வந்து துரியாதீதம் அப்படிங்கிறத அதைதான் மௌனமாக வேதம் காட்டுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்ப இங்க மௌனம் அப்படிங்கிற அந்த சித்து அந்த அறிவு எப்படி இருக்குது அப்படிங்கறத அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த சுளுத்தி நிலையிலிருந்து தாண்டி அந்த துரியாதீதம் துரியம் என்கிற நிலையில மனசை வந்து எப்படி கொண்டு போறோம், மனசை எப்படி கடக்கிறோம் அப்படிங்கிறது அது புரிய வரும். ஏன்னா ஜீவன் முக்தியுடைய நிலை வந்து மனம் கடந்த நிலையில அந்த அதீதமான நிலைக்கு அவங்க போயிடுறாங்க. அதனாலதான் அந்த துரியாதீதத்தை அவங்க அனுபவமாக்குறாங்க. ஆனா நம்ம ஜீவன் முக்தருடைய அந்த துரியாதீத நிலையை நம்ம அனுபவமாக்காம நம்ம இது மாதிரி சாஸ்திர விசாரங்களை உள்வாங்கிய விருத்தி ஞானத்தை நம்ம என்ன பண்றோம்னா, இப்படிப்பட்ட ஒரு ஞானம் இருக்கிறது, அந்த அறிவு தான் நான் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு நம்ம நின்றுடுறோம். அது நமக்கு எங்க நிக்குதுன்னா, ஏழாவது பூமியில துரியத்தில் நின்றுடுது, அதுக்கு மேல கடக்க மாட்டேங்குது. அப்போ அந்த பேருணர்வு நிலையை நம்ம எங்க உண்மையிலையும் அனுபவம் ஆக்கணும், அது எப்படி அனுபவம் ஆக்கும் அப்படிங்கறத நான் ரொம்ப தெளிவா உங்களுக்கு வந்து அந்த திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற புக்ல விளக்கம் கொடுத்துருப்பேன். இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது இப்போ அந்த துரியாதீத நிலை அப்படிங்கிறது எப்படின்னா, அந்த சித்து இருக்கு பாருங்க, அந்த அறிவு, அது அதீத நிலையில எல்லை இல்லாத வெளியில வெட்ட வெளியில ஒரு சத்தாக இருக்கின்றது. அந்த சித்து எப்படி இருக்குது, ஒரு சத்தாக இருக்கின்றது. அந்த சத்துக்கு லிமிட்டேஷன் இருக்கா அப்படின்னா, அது அன்லிமிட்டட் இன்ஃபினிட்டி எல்லை இல்லாம இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சத்துக்கு என்ன தேவை இருக்குது, ஒண்ணுமே தேவையில்லை. அது தன்னில் தானாய் தன்மயமாய் தன்னுணர்வில் ஆனந்த நிலையில அது பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த சத்த, அந்த இருப்ப எது தெரிஞ்சுக்குது, சித்து தானே நான் இருக்கிறாங்கிறத தெரியும் போது நான் தான் சத்தா இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்ப ஒரு இருப்பு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு சித்து இருக்கணும், அறிவு இருக்கணும். அப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியணும்னா, எனக்குள்ள அந்த உணர்வு, அந்த அறிவு, அந்த ஆற்றல் என்னிட்ட இருந்தா மட்டும்தான் நான் இருக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் இருக்கிறேன்னு யாரால தெரிஞ்சுக்க முடியாது? இப்ப நாமளே ஆழ்ந்த உறக்கத்துல போகும்போது தெரிஞ்சுக்க முடியாது. அப்புறம் இறந்து போன பிணத்துக்கு தெரிஞ்சுக்க முடியாது. ஏன் அப்படி தெரிஞ்சுக்க முடியாம போயிடுது, என்ன நடக்குது அந்த இடத்துல? அந்த அறிவு வெளியை விட்டுட்டு ஜடநிலைக்கு போயிடுது, அதாவது ஒடுங்கிடுது, வித்தா போய் விதைக்குள்ள போய் ஒடுங்கிடுது. இப்ப ஒரு விதையிலிருந்து ஒரு விருட்சம் வெளியே வரும்போது பார்க்கும்போது ஒரு சின்ன கடுகு சைஸ்ல ஒரு விதை இருக்குது. ஆனா அந்த விதையை வந்து நம்ம மண்ணுக்குள்ள பொதிச்சு வச்ச உடனே அது ஒரு சின்ன ரெண்டு இலையை விட்டு துளிர்ந்து வெளியே வந்து அப்புறம் ஒரு செடியாகி அப்புறம் மரமாகி பல கிளைகள் படர்ந்து பார்ப்பதற்கே பிரமிக்கத்தக்க ஒரு மரமாக மாறுது. அப்புறம் அந்த மரத்திலிருந்து ஒரு பூ விட்டு அந்த பூ வந்து காய் காய்த்து அப்புறம் அது கனியாக மாறி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட மரம், ஒரு கடுகு சைஸ் இருக்கக்கூடிய ஒரு விதையை நம்ம பார்த்தோம்னா மிக பிரம்மாண்ட ஒரு அரச மரத்தையும் ஒரு ஆழமரத்தையும் ஒப்பிட்டு பார்க்கறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட மரம் நம்ம அனுபவத்துல வருது இல்ல, ஒரு சின்ன விதையிலிருந்து. அப்ப அது மாதிரி இங்க அந்த எல்லை இல்லாத அறிவு ஒடுங்கிடுது இல்ல, மனசு எங்க போய் ஒடுங்குது, அந்த துரிய நிலையை வந்து புரிந்து கொள்ள முடியாம அந்த ஆழ்ந்த உறக்கத்துல போய் ஒடுங்கும் போது அதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல, எந்த ஒரு நிலைப்பாடும் தெரியல. அப்ப அது விழிப்பு நிலைக்கு வந்த உடனே அதுக்கு இந்த பிரம்மாண்ட உலகம் விரியுது. அப்ப இந்த பிரம்மாண்ட உலகம் விரியும் போதுதான் நமக்கு எல்லாமே தெரியுது, சூரிய சந்திரன் தெரியுது, அப்புறம் இந்த உலகம் விரியுது, நான் இருக்கிறேன், என்னை சுற்றி உறவினர்கள் இருக்காங்க, வீடு மனைவி மக்கள் எல்லாமே நமக்கு புரிய வருது. அப்ப இந்த விரிவு எப்ப நமக்கு வெளிப்படுது, இந்த விழிப்புணர்வு அனுபவத்துலதான் நமக்கு வெளிப்படுது. ஆனா இந்த விழிப்பு நிலை அனுபவத்துல இப்படி வெளிப்படக்கூடிய இந்த நிலை வந்து உண்மை நிலையா இல்ல இது வந்து கனவு நிலையா அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணி பார்த்த போது நமக்கு என்ன புரியுது, அந்த வெளிங்கிற சித்துக்குள்ள எந்த ஒரு விஷயமும் உண்மையிலேயே இல்லை, அது அவ்வளவு தூரம் பியூரா இருக்கு, தூய அறிவா இருக்கு. ஆனா அதன் மீது நம்ம எவ்வளவு விஷயங்களை உள்ள உள்வாங்கி உள்வாங்கி ஏற்றி வைத்துக் கொண்டு நம்ம ஒரு பவுண்டரி கிரியேட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறோமோ, அப்ப அந்த பவுண்டரிக்குள்ள சிக்கிக்கிட்டு நான் இதை ஆராய்ச்சி பண்ணி முயற்சி எடுத்தேன்னா எப்படி நான் என்னை தெரிந்து கொள்ள முடியும்? அப்ப ஒரு எல்லைக்குள்ள இருந்தே நான் என்ன பார்க்க விரும்புறேன். அதுதான் நான் கடந்த பாடங்களை உங்களுக்கு சொன்னேன். இப்ப நான் வந்து ஒரு கப்பல்ல பயணம் பண்றேன் அப்படின்னா, கடல்ல அந்த கப்பல் வந்து பயணிக்குது, அது பயணம் பண்ணி இந்தியாவிலிருந்து கிளம்பி மற்ற நாட்டுக்கு போகுது. அப்படி போகும்போது நான் கப்பலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும், அது பயணம் பண்றது எனக்கு தெரியாது. எப்படி நகருதுன்னு கூட எனக்கு கப்பல் நகரது தெரியாம நான் உட்காந்துட்டு இருப்பேன், வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருப்பேன். ஆனா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் ஒரு வேற நாட்டை அடைஞ்சிருவேன். அப்ப பார்த்தா நான் எவ்வளவோ தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கிறேன். அப்ப எனக்கு நகரது ஏன் தெரியல, நான் அந்த கப்பலுக்குள்ளேயே இருக்கிறதுனால அந்த நகரது எனக்கு தெரியல. அதுவே என்னுடைய நண்பன் என்ன பண்றான், என்னை வழி அனுப்ப வந்துட்டு கப்பலுக்கு வெளியிருந்து என்ன டாடா காட்டி அனுப்பிச்சுட்டு அவன் வெளியிருந்து பாக்குறான். அப்ப அந்த கப்பல் மல்லாம நகர்ந்து போறத அவன் பார்த்துக்கிட்டே நிக்கிறான், அவன் கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் பாக்குறான். அப்ப அந்த கப்பல் நகர்றது அவனுக்கு தெரியுது, எனக்கு தெரியல. அப்ப இது மாதிரி இங்க என்ன பிரச்சனைனா, இப்ப நான் தான் அந்த அறிவுங்கிறத நான் என்னுடைய எல்லைக்குள்ள இருந்துகிட்டே பார்க்க விரும்புறேன். ஒரு பவுண்டரிக்குள்ள உட்காந்துக்கிட்டு நான் இந்த மனசுக்குள்ள பூந்துக்கிட்டு இந்த உடலுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நான் என்ன நான் நகர்றேன்னா என்னுடைய அறிவு விசாலமா இருக்குதா, நான் பறந்தவனான்னு பார்த்தா எப்படி தெரியும்? நான் நகர்றத என்னுடைய வெளிப்பாடு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப உண்மையிலே நான் எங்கிருந்து என்னென்ன பார்க்கணும், கப்பலுக்கு வெளியிருந்து பார்த்தாதான் கப்பல் நகர்றது தெரியும். அது போல இந்த எல்லையற்ற பரவெளி, இந்த வெட்ட வெளிக்குள்ள நான் ஒரு உடம்புக்குள்ள சிக்கிக்கிட்டு ஒரு சிற்றறிவாக இருந்து கொண்டு என்னை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுறேன். அது எதன் வழியா தெரிந்து கொள்ள ஆசைப்படுறேன்? இந்த ஐந்து புலன்களை வச்சுக்கிட்டு ஆசைப்படுறேன். அப்புறம் ஐந்து புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஆறாம் அறிவாகிய மனதை வைத்துக் கொண்டு ஆசைப்படுறேன். அப்ப இந்த மனமும் இந்த புலன்களையும் கடந்த அந்த பேரறிவு எங்க இருக்குது உண்மையிலேயே? இந்த மனம் உடலுக்கு அப்பாற்பட்டு வெளியே தான் இருக்குது. அது நம்ம கடந்த பாடத்திலே பார்த்துட்டோம், அது வெளியே தான் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா எங்க ஜீவ ஜகத்துகள் இல்லை அப்படின்ட்டு பகவான் கிருஷ்ணரும் அவருடைய பகவத்கீதையில உபதேசம் பண்ணிட்டாருன்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் ரெண்டாவது அதே பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, என்னை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஊனக்கண்ணாகிய இந்த கண்ணை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியாதப்பா, நான் என்னுடைய ஞானக்கண்ணை தரேன், அந்த ஞானக்கண் வழியா நீ என்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய சொரூபம் தெரியும், என்னுடைய உருவம் தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த ஞானக்கண் தான் எங்க என்ன நான் ஏற்று வைத்துக் கொண்ட இந்த விருத்தி ஞானமாகிய இந்த கைவல்ய நவநீதம்ங்கிற பாட புத்தகம். அப்ப இந்த கைவல்ய நவநீதம் எனக்கு என்ன ஞானத்தை கொடுத்தது? நான் அந்த உண்மை அறிவு, நான் தான் அந்த சித்து, அந்த சித்து இருப்பு கொண்டிருக்கிறது சத்தாக இருக்கின்றது அப்படிங்கறதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது. அப்ப இதெல்லாம் என்னுடைய ஒரு எல்லைக்குட்பட்ட அறிவுக்குள்ள ஒரு ஞானமா எனக்கு கிடைச்சிடுச்சு. இப்ப நான் இந்த எல்லையிலிருந்து விரியணும். விரியறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த உடலையும் மனசையும் கடந்து அந்த அதீத நிலையான துரியாதீதத்துக்குள்ள நான் போகணும். அப்படி போனாதான் அது சாத்தியமாகும். அப்ப அந்த பேருணர்வு அனுபவம் எனக்கு எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தா அது வெளியே வெட்ட வெளியில நடக்கக்கூடிய அனுபவம். அப்ப அந்த வெளிக்கு தான் இங்க வந்து பேர் வந்து அம்பலம் அப்படின்னு பேரு. இந்த அறிவுக்கு தான் பேர் வந்து சித்து. அப்ப சித்தம்பலம், சித்தம்பலம் அப்படிங்கிறது எங்க இருக்குது? இந்த இறைவனுடைய உணர்வு வெளிதான் இங்க சிற்றம்பலமாக இருக்கின்றது. அப்ப இறைவன் யாரு? திருவன்னா இறைவன். அப்ப திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சைவ சித்தாந்தத்துல இருக்கவங்க நிறைய பேர் உபயோகப்படுத்துவாங்க. அது என்னன்னே தெரியாம தான் அவங்க திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா திருச்சிற்றம்பலம் என்னன்னா அந்த உணர்வு வெளி, அந்த வெட்ட வெளியாகத்தான் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். அதை தான் இங்க சிதம்பரம் ரகசியமும். சிதம்பர ரகசியம்ங்கிறது என்ன? சிதம்பரம்னா என்ன? சிற்று அம்பலம், அதாவது அந்த அறிவினுடைய அம்பலம். அந்த அறிவு அம்பலம் எப்படி இருக்கிறது? உணர்வு வெளியாக இருக்கிறது. இப்ப அந்த உணர்வு வெளிய நமக்குள்ள நம்ம உணர்றோம், அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சிதாகாசம்னு பேரு. நமக்குள்ள இருக்கிறது அதை வந்து நிறைய ஆகாசங்களாக பெரியவங்க அந்த காலத்துல பிரிச்சு கொடுத்துருக்காங்க. மகாகாசம், சிதாகாசம், பிரேமாகாசம், பரமாகாசம் அப்படின்ட்டு நிறைய ஆகாசங்கள் நம்ம உள்ள வந்து போகின்ற ஆகாசத்தை நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்ப இங்க நம்முள்ளே அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நான் ஏற்றி வைத்துக் கொண்ட இந்த உடம்பும் மனசும் நான்னு கருதிக்கிட்டு இருக்கிறதுனால அப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா மகாகாசம்ங்கிறது என்ன? இந்த பஞ்சபூதங்களான பௌதிக உலகம், இதுக்கு பேர் வந்து மகா ஆகாசம்னு பேரு. சித்தாகாசம்ங்கிறது என்ன? என்னுள்ளே இருக்கக்கூடிய உணர்வு வெளி, ஒரு சின்ன வெளி என்னுடைய இருதய குகையில் இருக்குன்னா உபநிஷத்துக்கு நம்ம படிக்கும்போது சொல்லுவாங்க. உங்க இருதயத்துல குடிகொண்டிருக்குது சிதாகாசம் இருக்கிறது அப்படிம்பாங்க. உடனே நம்ம வந்து இந்த பௌதிக தெய்வத்துக்குள்ள போயிடக்கூடாது. என்ன வந்து நான் அப்படி சிதாகாசமா வச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கே தெரியாம நான் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற புரிதலுக்குள்ள வரணும். அப்புறம் பிரேமாகாசம்ங்கிறது என்னன்னா அன்பினுடைய எல்லையற்ற விரிவு. இப்ப நான் வந்து அன்பே வடிவானவன் தான், ஏன்னா அன்பே சிவம்னு தான் நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட சிவம் எப்படிப்பட்டது? அது அன்பு. அதனாலதான் நம்ம வந்து நம்ம மற்றவர்களை நேசிக்கிறோம், அன்பு செலுத்துறோம், ஒருத்தர் காதலிக்கிறோம். எல்லாமே நமக்கு அந்த அன்பினுடைய வெளிப்பாடாகத்தான் எல்லாமே இருக்கிறது. எந்த அடிப்படையில வேணா பாத்துக்கலாம். ஒரு கணவன் மனைவி உறவுல அன்பு எடுத்தாலும் சரி, ஒரு தாய் மகன் மகள் அப்படிங்கிற உறவுல அன்பு எடுத்தாலும் சரி, அது ஒரு எல்லை இல்லாத அன்பாக மலர்வது அந்த பிரேமாகாசத்துல தான் நடக்குது. அப்ப இதையெல்லாம் கடந்து அந்த பரமாகாசம்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா முதலும் முடிவும் இல்லாத ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட நிலை. அதுதான் பரபிரம்மத்தோட நிலை, அதுதான் வெட்ட வெளி நிலை, அதுதான் உணர்வு வெளி. அப்ப அந்த உணர்வு வெளி வந்து இங்க எங்க நிலை கொண்டிருக்கின்றது? சித்தாக வெட்ட வெளியாக நிலை கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த வெட்ட வெளிங்கிறது நம்ம கண்ணுல பார்க்க முடியுமான்னா பார்க்கவே முடியாது. ஏன்னா அது ஒரு அனுபவத்துக்கு வர வேண்டிய விஷயமே தவிர அது புறப்புலன்களால பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமே கிடையாது. கற்பனை பண்ணி பாருங்க, இப்போ இந்த கேலக்சி இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. இப்ப இந்த எல்லை இல்லாத பிரபஞ்சத்துல எத்தனையோ கேலக்சி இருக்கு அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. அப்ப ஒரு பர்டிகுலர் கேலக்சில நம்முடைய பூமிங்கிற பந்து இருக்கக்கூடிய சூரிய மண்டலத்துல சூரியனை சுற்றி பலவாறான கோள்கள் சுற்றி கொண்டிருக்கின்றது. அந்த கோள்கள்ல பூமிங்கிற ஒரு பந்துக்குள்ள இப்ப நாம எல்லாம் இருக்கிறோம். அப்ப நாம இருக்கக்கூடிய சூரிய கோள் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சி வந்து தனி கேலக்சி. இது மாதிரி பலவாறான கேலக்சிகள் இருக்கு. அப்ப இது மாதிரி எத்தனையோ கேலக்சிஸ் எல்லாம் வந்து எங்க மிதக்கிட்டு இருக்குது? இந்த வெட்ட வெளியில, அண்டத்துல பிரபஞ்சத்துல மிதக்கிட்டு இருக்குது. அப்ப இப்படி மிதக்கிட்டு இருக்கிற இந்த ஆகாசத்துல ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனி கேலக்சியா உருவாக்குறதும் தனித்தனி கிரகங்களா உருவாக்குறதும் அந்த தனித்தனி கிரகங்கள்ல இருந்து பூமின்னு ஒரு கிரகத்தை நம்ம தனியா எடுத்துக்கிறதும் அந்த பூமிங்கிற கிரகத்துக்குள்ள இத்தனை ஜீவராசிகள்ங்கிறத நம்ம பிரிச்சு பாக்குறதும் அந்த ஜீவராசிகளை நான் ஒருத்தர் இருக்கிறேன் இத்தனை பேர் தனித்தனியா இருக்கிறாங்க இதுல செடி கொடிகள் இருக்கு நம்ம ஜீவராசிகளை ஜாதி பேதங்கள்ல பிரிக்கிறதும் எல்லாமே எது செஞ்சிட்டு இருக்குது மனசு செஞ்சுட்டு இருக்குது. இப்ப உண்மையிலே இத்தனை விஷயங்களும் எப்ப மனசுக்கு தெரிய போறது இல்ல ஆழ்ந்த உறக்கத்துல தெரிய போறது இல்ல மனசு எப்ப தூங்குதோ அப்ப எல்லாமே காணாம போயிடுது. கேலக்சியும் காணாம போயிடுது, சூரியனும் காணாம போயிடுது, சூரியனை சுற்றி இருக்கிற கோள்களும் காணாம போயிடுது, அதுல பூமிங்கிற ஒரு பந்தும் இல்ல, அதுல மனிதன்கிற நானும் இல்ல, என்னை சுற்றிய உறவுகளும் இல்ல, அப்ப இங்க எதுவுமே இல்லாத ஒரு சூன்ய நிலையில நான் போய் ஒடுங்கிடுறேன். அப்ப அப்படிப்பட்ட என்னுடைய ஒடுக்கத்துல நான் என்னை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறேன். அப்ப எப்ப நான் என்னை அறிந்து கொள்ள முடியும்? விழிப்பு நிலைக்கு வரும்போது தான் நான் அறிந்து கொள்ள முடியும். அப்ப நான் விழிப்பு நிலைக்கு வந்து இந்த விருத்தி ஞானத்துல இந்த வேதாந்த விஷயங்களை உள்வாங்கிய ஞானத்துல என்னுடைய இருப்புத்தன்மை எப்படி இருக்கிறதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய சத்து எப்படிப்பட்டதா இருக்கிறது, சித்தாக இருக்கின்றது அப்படின்னு தெரிந்து கொண்ட பிறகு அந்த சித்தனுடைய நிலை என்னன்னா ஒன்றுமற்ற சூன்யம் பெட்ட வெளி அப்படின்னு நம்ம புரிஞ்சிடுச்சுன்னா அதுதான் நான் சொல்லிட்டு அதுல நம்ம நிக்க பழகிட்டோம் அப்படின்னா அந்த ஆனந்த அனுபவம் நமக்குள்ள மலர்றத நம்ம அனுபவமாக்கலாம். அதுதான் நம்முடைய சொரூபம், அதுதான் நம்முடைய நிஷ்ட. அந்த நிலையில நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னா உடல் மனம் கடந்த அந்த துரியாதீதத்துக்கு நம்ம போகணும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா இந்த உடலுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு நம்ம தியானம் பண்றேன், யோகா பண்றேன் அப்படி ஏதேதோ விஷயங்களை நம்ம உள்ள ஏத்திக்கிட்டு ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு பவுண்டரிக்குள்ள இருந்துகிட்டு ஒரு கப்பலுக்குள்ளேயே இருந்துகிட்டு கப்பல் நகர்வதை தெரிந்து கொள்ள முடியாதது போல சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம கப்பல் இருந்து எப்ப வெளியே வந்து நின்று பாக்குறோமோ அப்ப கப்பல் நகர்வது தெரிவது போல நான் இந்த உடல்ங்கிற விஷயத்தையும் மனம்ங்கிற விஷயத்தையும் கடந்து நான் விட்ட வெளியா மாறும்போது எனக்கு எல்லாமே தெரிய வரும். கப்பல் நகர்றது எப்படி எனக்கு வெளியிருந்து பார்த்தா கப்பலும் தெரியும், கடலும் தெரியும், நீல வானமும் தெரியும், அந்த வானத்துல பறக்கிற பறவையும் தெரியும். அப்போ எதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறிவதே அறிவு அப்படின்னு உபனிஷத் மந்திரம் சொல்லுது. அப்ப அப்படிப்பட்ட உணர்வு வெளிக்குள்ள நான் வந்துட்டு அப்படின்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் எனக்குள்ளதான் இருக்குது. நான் பிரபஞ்சத்தில் இருப்பதை போல இந்த பிரபஞ்சம் என்னுள் இருக்கின்றது அப்படிங்கிற உபனிஷத் மந்திரமும் நமக்கு அனுபவம் ஆகும். அப்ப இந்த அனுபவம் நம்ம எப்படி அனுபவம் ஆக்கணும் அப்படிங்கறத ரொம்ப பொறுமையா அந்த புத்தகத்தை திருச்சிற்றம்பலம் புத்தகத்தை ஒரு ரெண்டு மூணு டைம் படிங்க. ஏன்னா அதுல வந்து ரொம்ப சூட்சமான ரகசியங்கள் அதுல பொதிந்திருக்கிறது. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்ல உங்களுக்கு புரிதல் வந்துடும். அத்தனை ஆகாசங்களும் இந்த சிதாகாசம், மகாகாசம், பிரேமாகாசங்கள் எல்லாம் கடந்து பரா ஆகாசம், அந்த பரம ஆகாசத்துக்குள்ள நம்ம போயிடலாம். அப்படி போயிட்டோம்னா அதுக்கு பேர் தான் பரமுக்தின் பேர். இப்போ அந்த பரமுக்தியை தான் நம்ம அடையணும். அந்த பரமுக்தியை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தை கடந்துட்டீங்க. இனி பிறப்பதும் இல்லை, இறக்க போறதும் இல்லை. பிறந்தா தானே இறக்கிறதுக்கு, பிறக்க போறதும் கிடையாது. அப்போ இந்த பிறப்பு இறப்பற்ற நிலையில நான் என்னவா இருக்கிறேன்னா அந்த சித்தாக நான் இருப்பு கொண்டிருக்கின்றேன், அந்த சச்சித்தானந்தமயமாக நானே இருக்கின்றேன் அப்படிங்கிறது நமக்கு அனுபவம் ஆகும். அந்த அனுபவம் தான் எல்லையில்லாத ஆனந்தத்தை நமக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள வரும்போது இந்த உலகம் நமக்கு உண்மையிலேயே என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறது அழகா புரியும். இந்த உடலுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இருந்துகிட்டு ஜீவன் முக்தர்கள் எப்படி இந்த உலகத்தை பார்க்கறாங்க அப்படின்னா வெற்று பார்வையா பார்க்கறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் வெறும் வெற்று பார்வை, எதுவுமே அவங்க இது வந்து கோயில், இது வந்து வீடு, இது மனைவி, இது மக்கள் அப்படின்னு பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு வெளி அவ்வளவுதான், வெற்று பார்வையில அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள ஏதாவது ஒரு பர்டிகுலரா நம்ம ஏதாவது தொட்டு இல்லாத கேட்டு ஒரு விஷயத்த நம்ம வாங்கணும்னு நினைச்சா அவங்கள நம்ம கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நீங்க எப்படி ஆழ்ந்த உறக்கத்தை தூங்கிட்டு இருக்கீங்க, இப்ப நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய பெயரை சொல்லி நான் கூப்பிடுறேன், கூப்பிட்ட உடனே நீங்க எவ்வளவு டீப் ஸ்லீப்ல இருந்தாலும் உடனே அந்த பெயர் சத்தத்தை கேட்ட உடனே எழுந்துக்கிறீங்களா இல்லையா? எழுந்திருக்க உங்களால முடியுது இல்லையா? அப்ப எப்படி சாத்தியமாகுது? நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, இந்த உலகத்திலும் இல்ல, கனவு உலகத்திலும் இல்ல, நீங்க இருந்த உலகமோ ஆழ்ந்த உறக்க நிலை, அந்த விதை வடிவத்துல போய் ஒடுங்கி நின்ன நிலைப்பாடு. அப்படி இருந்த உங்களை நான் பெயர் சொல்லி கூப்பிட்ட உடனே நீங்க தூக்கம் கலைந்து எழுந்திருக்கக்கூடிய விழிப்பு நிலைக்கு உங்களால வர முடியுதோ அது மாதிரி ஜீவன் முக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உலக விவகாரத்துக்குள்ள வரும்போது அதே மாதிரி விழிப்பு நிலைக்கு வந்து இந்த உலகத்தை பார்ப்பாங்க, உலகத்துல கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. மீண்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி அந்த நீங்க எப்படி ஆழ்ந்த உறக்க நிலையில போய் சூன்யத்துல ஒடுங்கிடுறீங்களோ, உங்களை யாருன்னே தெரிஞ்சுக்க முடியாம நம்ம ஒடுங்கிடுறோம், ஆனா ஜீவன் முதல் வந்து நான் தான் அதுன்னு தன்னை தெரிந்து கொண்டு ஒடுங்கியிருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. ஏன்னா அவங்க தன்னுடைய சொரூபத்துல தன்னுடைய இருப்புல அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த சுயஸ்புரணம் அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுணர்வு நிலையை அவங்க அந்த பேருணர்வு நிலையாக மாற்றி அந்த பேரறிவாக அவங்க பிரகாசித்துக் கொண்டிருப்பாங்க. அப்ப அவர்களிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். தேவைப்பட்டா கொடுப்பாங்க, எல்லாருமே கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கொடுக்குறவங்க கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தவங்க தான் திருமூலரும் திருவள்ளுவரும் போன்ற மகான்கள். எத்தனையோ அந்த மாதிரி மகான்கள் வந்து போனாங்க. அவங்கெல்லாம் வந்த தடம் தெரியாது. இப்போ ஒரு பறவை பறக்கும் போது அந்த பறவை இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு பறந்து போச்சுங்கிறத ஏதாவது தடம் பார்க்க முடியுமா? அந்த பறவையினுடைய தடமே தெரியாம அது பறந்து போகிற மாதிரி எண்ணற்ற ஞானிகள் இந்த பிரபஞ்சத்துல வந்து போனாங்க. அவங்கெல்லாம் தடம் தெரியாமையே வந்து போயிட்டாங்க. அது மாதிரி எத்தனையோ மகான்கள் இன்றும் இருக்கிறாங்க, நமக்கு தெரியல. அப்ப நாம எந்த நிலையில இப்ப நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்மளை நம்ம சுயவிச்சாரம் பண்ணி பார்த்து இப்ப நம்ம தடம் தெரிஞ்சு போறோமா தடம் தெரியாம போறோமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம இடத்துல உள்ளிருந்து எழுப்பக்கூடிய எழுந்திருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்துதான் நம்ம முடிவு பண்ணணும். இப்ப ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறதும் மனசுதான், தன்னை வெளிக்காட்டிக்கணும்னு நினைக்கிறதும் மனசுதான். அப்ப நீங்க உங்களை எக்ஸ்போஸ் பண்றதும் வேண்டான்னு சொல்லி உங்களை நீங்க ஒடுக்கிக்கிறதும் உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய உங்களுடைய மனம் சார்ந்த விஷயம். ஆனா நீங்க எப்ப அந்த அறிவுன்னு உங்களை தெரிஞ்சுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் நீங்க இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த உலகம் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே இல்லை. ஆனா ஏன் வந்து இந்த விஷயத்த வந்து ஒரு சில மகான்கள் உலகத்துக்கு உபதேசிக்கிறாங்க அப்படின்னா மற்றவர்கள் மீது உள்ள கருணையினால. ஏன்னா இப்போ புரிதல் இல்லாம எத்தனையோ பேர் பயணிக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் கிடைக்காம இருக்குது, அறியாமல் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருணை, அந்த அன்பு, அதுதான் பிரேமாகாசம். இப்ப ஏன்னா இந்த எல்லை இல்லாத அந்த ஆகாசம் சித்து எப்படி இருக்குன்னா எல்லா தன்மைக்குள்ளேயும் வருது. அது சித்தாகாசமாகவும் வருது, பிரேமாகாசமாகவும் வருது, மகாகாசமாகவும் வருது, இந்த பிரபஞ்சமாகவும் விரியுது. ஆனா இந்த இந்த மூன்று ஆகாசங்களையும் கடந்து பரம ஆகாசமாகவும் அதுவே இருக்கின்றது. அப்போ அது பரம ஆகாசமாக இருக்கின்ற அந்த சித்து எப்ப பிரேம ஆகாசத்துக்குள்ள வருகின்றதோ, அன்பின் வசத்திலே வருகின்றதோ, அப்பொழுது அந்த அன்பினாலே தன்னை போன்ற மற்ற உயிரினங்களும் அந்த அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும். ஏனென்றால் அது மனம், அதாவது ஒவ்வொன்றும் தனித்துவமான மனம். தான் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களில் சிக்கிக்கொண்டு தன்னிடத்திலே சில உறவுகளை உருவாக்கி கொண்டு அறியாமையிலே அல்லற்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த அறியாமை மனத, அந்த அறிவு தான் நீ அப்படின்னு சொல்லி காட்டி கொடுப்பதற்காக இது போன்ற குருமார்கள் இந்த பிரபஞ்சத்துல வந்து போறாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த உலகத்துக்கு வந்து அந்த பிரேமாகாசத்தின் மூலமாக இந்த பரம ஆகாசத்தை நமக்கு காட்டி கொடுக்கின்றார்கள் அப்படின்றத நம்ம தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சூட்சமான விஷயம். இது யாரெல்லாம் புரிந்துக்க முடியாதுன்னு சொன்னா இதே கைவல்ய நவனிடம் சொல்லுது, நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே. நல்லா உள்வாங்கிக்கணும் இந்த செயல. ஏன்னா நூதன விவேகி, நூதன விவேகின்னா யாரு? இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற புதியவன், ஆர்வம் உள்ளவன், அவன் தான் முமுட்சு, மோட்சத்தின் மீது இச்சை கொண்டவன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு முமுட்சு கிட்ட இந்த விஷயம் அவளை சீக்கிரம் உள்ள போயிடாது, ஆசை வந்திருக்கும். ஆனா எத்தனை பேர் சாதிச்சாங்கன்னா ரொம்ப குறைவு. கோடியில் ஒருவன் தான் என்னை அடைகிறான்னு பகவத்கீதை சொல்லுது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா எத்தனையோ கோடியில் ஒருவன் மட்டுமே என்னை அடைகிறான் அப்படிங்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நூதன விவேக உள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புரடனாமே. அப்படி ஒருத்தனுக்கு இந்த விஷயம் உள்ள போய் நான் தான் அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம தன்னை அதுவாகவே அனுபவமாக்கி மலர்கின்றான் பாருங்க, அந்த ஆனந்த அனுபவம், அந்த அனுபூதி, அந்த ஆன்ம அனுபூதி. அப்படி ஒருத்தனை கிடைச்சிடுச்சு அப்படின்னா அவன் பல கோடி ஜென்மங்கள், பூத ஜென்மங்கள் அவன் எடுத்தானே, அப்படிப்பட்ட பல கோடி ஜென்மத்தில் அவன் செய்த புண்ணிய கர்மாங்குது. அப்படிப்பட்ட ஒரு புண்ணியத்தின் வாயிலாகத்தான் அவன் இத்தகைய நிலையை அடைய முடியும் அப்படின்னு நமக்கு தெளிவுபடுத்துது. அப்போ புரிஞ்சுக்குங்க, ஏன்னா இதே கைவல்லி நவனி தான் சொல்லுது, வேற ஒரு நூல்லாம் சொல்லலை. அப்போ அதை நம்ம நல்லா உள்வாங்கி எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிற புரிதலோடு நம்ம பயணம் பண்ணணும். சும்மா இந்த புற விஷயங்களை போய் சிக்கிக்கிட்டு வாழ்க்கையை வீணாக்கிக்க கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து போகின்ற விஷயங்கள், இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. எல்லாமே அப்படித்தான், உறவுகளும் அப்படிதான், சொத்து பொத்துக்களும் அப்படிதான். ஏன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறவன் கீழே வந்துடுறான், கீழே இருக்கிறவன் மேலே போயிடுறான். ஒரு சக்கரம் தான் இந்த உலகம். அப்போ எப்படியும் ஒரு வட்டத்துல சுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த வட்டத்துல ஒருத்தர் மேல இருந்து கீழே வருவான், ஒருத்தர் கீழே இருந்து மேலே போவான். வாழ்க்கையும் அப்படித்தான். அப்போ நம்ம எப்படி இப்படியே இருப்போமா, இதுதான் சாஸ்வதமானா? இல்லை, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற புரிதல் நமக்குள்ள வரணும். அப்படின்னு தான் மகான்கள் நமக்கு அறிவுறுத்திக்கிட்டே வராங்க. அப்ப மீண்டும் நம்ம 154வது பாடல் அவர் என்ன சொல்றாருங்கிறதையும் பார்ப்போம். முன்னிலங்கள் ஏறிய மூவரும் அப்பியாசிகளாம் முத்தர் அல்லர், பின்னிலங்கள் வரன் வரியான் வரிட்டன் எனும் ஜீவன் முக்தர் பேதமாகும். சொன்ன நடுபூமி வந்த ஞானிகளே பிரம்மவித்தாம், தூய முத்தர் இன்னமும் அப்பூமிகளின் பெருமைதனை நீ அறிய யான் சொல்வேனே அப்படிங்கிறாரு. இங்க என்ன சொல்றாரா, மகனே இப்ப நான் முன்பு ஏற்கனவே கூறினேன் இல்லையா, சுபேச்சை விசாரணை தனுமான சென்று இந்த மூன்று பூமிகளை பத்தி நான் சொன்னேன் இல்லையா. அப்ப அந்த மூன்று பூமிகள்ல யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அவர்கள் வந்து அப்பியாசிகள் தெரிஞ்சுக்கப்பா, அவங்க எல்லாம் பயிற்சி செய்பவர்கள் தான் அப்படிங்கிறாரு. அப்ப நல்லா எங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும், சரியை கிரியை யோகம் என்ற மூன்று நிலைகள்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அப்பியாசிகள் தான், அவங்க ஜீவன் முக்தர்கள் கிடையாது. ஏன், அவங்க என்ன தன்னுடைய நிலைக்குள்ள வரவே இல்லை, சும்மா இறைவன கோயில்ல போய் கும்பிட்டு இருக்காங்க, சரியையில் இருக்காங்க, அப்புறம் ஜபதபங்கள் பூஜை புனஸ்காரங்கள் இருக்காங்க, அல்லது வேதாந்த விசாரங்களை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஞான பாதையில பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அப்ப கிரியையில் இருக்கிறார்கள். அப்போ அது இரண்டாவது நிலை. மூன்றாவது, இறைவன் இப்படிப்பட்டவன்கிறத புரிந்து வைத்துக் கொண்டார்கள், அந்த ஞானம் தனக்குள்ள வந்துடுச்சு, ஆனாலும் அது வந்து ஒரு யோக நிலைதான். அப்போ அப்படிப்பட்ட அந்த மூன்று நிலைகளிலே இருப்பவர்கள் அப்பியாசிகள் என அறிந்து கொள்வாயாக அப்படிங்கிறாரு. அப்ப அந்த அடிப்படையில இந்த முதல் பூமி என்ன பண்ணுது, துர்ச்சங்கத்தை விட்டு நீக்கி மோட்சத்தை அறிய வேண்டும் என்ற ஆசையை உண்டாக்கின்றது. இரண்டாவது பூமி விசாரணை என்ன பண்ணுது, சாதுக்களை அடைந்து அவர்கள் மூலமாக சாஸ்திர விசாரத்தை மேற்கொள்கின்றது. மூன்றாவது பூமி என்ன சொல்லுது, அப்படி மேற்கொண்ட சாஸ்திர விசாரத்தின் மூலமாக மெய்ப்பொருளை அறிந்து தன்னிடத்தில் உள்ள ஆசைகளையும் அறியாமைகளையும் நீக்கிக் கொள்வது. அந்த நீக்கிக் கொள்வதன் வாயிலாக தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த உடல் மனதை கடந்து அந்த உணர்வாகத்தான் நான் இருக்கிறேன் என்ற புரிதல் வந்து விடுவது. ஆனா அந்த புரிதல் வந்து விட்டது, ஆனால் அது அபரோக்ஷ அனுபூதியாக மாறல. ஏன்னா அது ஒரு பரோட்ச ஞானம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த மூன்று பூமிக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அப்பியாசிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்டவர்களை வந்து ஜீவன் முக்தர்கள் என்று கூற முடியாதுன்னு சொல்றாரு. அப்புறம் பின்பு கூறப்பட்ட பூமிகளான அசம் சக்தி பதார்த்த பாவனை துரியம் என்ற மூன்று பூமிகளை அடைந்தவர்கள் வரன் வரியான் வரிட்டான் எனும் ஜீவன் முக்தர்கள் அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்ட ஜீவன் முக்தர்கள் வந்து மற்ற அசம் சக்தி பதார்த்த பாவனை துரியம்ங்கிறதுக்குள்ள இருந்தாலும் அவர்கள் வேறு வேறு விதத்துல இருப்பார்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏன்னா ஜீவன் முக்தர்களுக்கு பெயர் தான் வேற வேற, வரன் வரியான் வரிட்டன்னாலும் ஒருத்தர் தொழில் பண்ணிட்டு இருப்பாரு, ஒருத்தர் தொழில் பண்ணாம இருப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அப்படிப்பட்ட வேறுபாடுகள் அவர்களிடத்துல காணப்படும். அதுக்கு வந்து என்னன்னா ஐந்தாம் பூமி அசம் சக்தி அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம ஏற்கனவே அந்த நான்காம் பூமியும் பார்த்துடணும், அப்பதான் புரியும். சத்வாபக்திங்கிறது என்னன்னா இந்த சாஸ்திர விசாரத்தினால் அடைந்த தெளிவினால தன்னுடைய உண்மை சொரூபத்தை அடைந்து கொண்டவர்கள் சத்வாபக்தி, அது நான்காவது பூமி. அப்ப ஐந்தாவது பூமி என்னன்னா அசம் சக்தி. அந்த ஐந்தாம் பூமியில் என்னன்னா இந்த மித்யா என்ற புரிதலின் காரணமாக, ஏன்னா இந்த சாஸ்திர விசாரம் உள்ள போயிடுது, அறிவாகி நான் தான் இருக்கின்றேன் என்ற தெளிவு வந்துடுது. அப்போ இந்த உலகம் வந்து மித்யான்ற ஒரு புரிதல்குள்ள வரும்போது தன்னிடத்துல ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களை எல்லாம் பெரும்பாலும் நீக்கிவிட்டு சங்கல்பங்கள் ஏதுமற்ற மனம் அந்த சத்தியத்திலே திடமாகி நிற்கக்கூடிய அந்த பொய்மையற்ற நிலைதான் இங்கு அசம் சக்தி. ஏன்னா சத்திய நிலை அப்படின்னு புரிஞ்சுக்கணும், ஏன்னா அங்க சத்து தான் இருக்குது, சத்தியம் தான் இருக்கிறது, அங்க பொய்கள் கிடையாது அப்படிங்கிறது தான் ஐந்தாம் பூமியாகிய அசம் சக்தி நமக்கு சொல்லுது. அப்புறம் ஆறாம் பூமியான பதார்த்த பாவனையில திருப்பட்டி காண்பான் காட்சி காணப்படும் என்ற மூன்று நிலைகளும் அந்த ஒன்றே ஆகிய அந்த ஏக அறிவினை அனுபவமாக்குகின்றது என்பதை புரிந்து கொண்ட ஆனந்தம் நம்மிடத்திலே மலர்வதுதான் பதார்த்த பாவனை. அதுவாகவே நான் தான் இருக்கின்றேன் என்ற தன்னுடைய புரிதல். அப்ப இந்த பூமிக்கெல்லாம் வந்தவங்க யாருன்னா ஜீவன் முக்தர்கள். அப்ப இந்த ஆறாம் பூமியில ஜீவன் முக்தர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் ஏழாம் பூமி ஆகிய பரபிரம்மத்திலே ஒன்று எப்பொழுதும் அதே தன்மையிலே தன்னில் தானாய் தன்மயமாய் தன்னுடைய சுரூபத்திலே நிலை கொண்டிருக்கின்ற ஜீவன் முக்தர்கள் வந்து அமைதியிலே அந்த மௌனத்திலேயே எப்பொழுதும் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த மௌன நிலையிலே அந்த அமைதி நிலையிலே அந்த மனமற்ற நிலையிலே இந்த உடல் மனம் கடந்து அந்த உணர்வு வெளிக்குள்ளே நுழைய ஆரம்பிப்பார்கள். அப்படி நுழையும் போது அவங்க என்ன நடக்குதுன்னா இந்த உடலும் மனதும் கடந்து அந்த பெருவெளிக்குள்ள போய் கலந்துடுவாங்க. அந்த பெருவெளிங்கிறது தான் இங்க நான் சொன்னேன் பரம ஆகாசம்னு சொன்னேன். மகாகாசம்னா அது வந்து ஒரு சகுண பிரம்மம். மகாகாசம்ங்கிறது எப்படின்னா பஞ்சபூதங்களும் அடக்கியது. ஆனா பரமாகாசம்ங்கிறது வந்து வெட்ட வெளி, அங்க எதுவுமே கிடையாது, பஞ்சபூதங்களே இல்லை. அதை புரிஞ்சுக்கணும், ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை தெளிவுபடுத்திக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஆகாசத்தினுடைய வேற்றுமைகளை நல்லா தெரிஞ்சுக்கணும். பரமாகாசம் பிரேமாகாசம் மகாகாசம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த புக்கில் திருச்சிற்றம்பலத்தில் தெளிவாக இருக்கும், படிச்சுக்கோங்க. இங்கே நாம் அடைய வேண்டிய நிலை வந்து பரம ஆகாசம், அந்த பரம நிலைக்குள்ள போகணும், அதுதான் பரமுக்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஏழாம் பூமி. அந்த பூமிக்குள்ள போகும்போது தான் துரியாதீதம் அதீத நிலை நமக்கு அனுபவமாகும். துரியத்துக்கு அப்பாற்பட்ட அந்த அதீத ஆனந்தம், அதீத வெளி, வெட்ட வெளி, எல்லையில்லாத அந்த பெருவெளி, பேரறிவு நிலை நமக்கு அனுபவமாகும். இப்ப அந்த பேரறிவு நிலையில இங்க நம்ம எதையுமே ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. யாருக்கும் போய் என்ன, நான் இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன், நான் பெரிய ஞானி, நான் பெரிய யோகி, என்னை பத்தி தெரியுமா அப்படின்னு காட்டுறதுக்கெல்லாம் அங்க ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அப்படி காட்டுறதும் என்ன பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிறதும் மனசுதான். இப்ப ஒருத்தன் பெரிய ஞானின்னு என்ன வெளிப்படுத்திக்கிறான்னா அவன் ஞானியா இருக்க முடியாது. ஏன்னா ஒரு ஞானி தன்னை ஞானி என்று எப்பொழுதும் சொல்ல மாட்டாரு. அப்போ இந்த உலகத்துல வந்து நான் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன் அப்படின்னு ஒருத்தன் வெளிப்படுத்திக்கிறான்னு சொன்னா அவன் அந்த ஞான நிலையில இல்லை, அவன் மனது நிலையில இருந்துகிட்டு இந்த உலகத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான் புரிஞ்சுக்குங்க. ஆனா எப்ப ஒரு ஞானி தன் நிலையில் தன் சொரூபத்துக்குள்ள போயிடுறானோ அப்ப அவனுக்கு இங்க இரண்டாவதாக ஒண்ணு இல்லை. இரண்டாவதாக ஒண்ணு இருந்தா தானே அவன் தன்னை வெளிப்படுத்தி நான் தாங்க, அது நீங்க எதிர்பார்க்கிற அந்த அறிவு நான் தான், அந்த இறைவன் நான் தான் சொல்றதுக்கு, அந்த இறைவன் நான் தான், அந்த அறிவு நான் தான் சொல்றதுக்கு இங்க மூணாவது மனுஷனும் இல்லை, ரெண்டாவது மனுஷனும் இல்லை, அங்க பிரம்மம் மட்டும்தான் இருக்கிறது. தன்னுடைய சொரூபத்திலே, தன்னுணர்விலே, தன் நிலையிலே நாம் நிலை பெற்றுக் கொண்டு அமைதியிலே அந்த ஆனந்தத்திலே திளைத்திருக்கக்கூடியவன் தான் ஜீவன் முக்தன். அவன்தான் பிரம்மம், அவன்தான் சித்து, அவன் இருப்பு கொண்டிருக்கிறதா சத்து, அந்த சத்து தான் இந்த வெட்ட வெளி அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. இந்த வெட்ட வெளி தான் இங்க சிதம்பர ரகசியம். இப்ப சிதம்பரம்னா ஆகாச தத்துவம், அப்ப அந்த ஆகாச தத்துவத்துல சித் அம்பரம், அம்பரம்னா ஆகாசம், சித்துனா அறிவு, அறிவு ஆகாசமாக அந்த இறைவன் இங்க இருப்பு கொண்டிருக்கின்றான். அதுதான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது, அந்த இருப்பு தான் எல்லா இடத்திலும் இருக்கின்றது, அதுதான் இந்த உடலுக்குள்ளும் இந்த மனசுக்குள்ளும் இருப்பு கொண்டிருக்கின்றது. ஆனா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உபாதி எனக்கு பயன்பட்டதுங்கிறது நமக்கு புரியும் போது, அப்ப எப்படிப்பட்ட ஒரு உயரிய உபாதி எனக்கு கிஃப்டா கிடைச்சிருக்குது, பல கோடி ஜென்மங்கள் செய்த புண்ணிய பலனால இந்த மாதிரி ஒரு மனித தேகம் எனக்கு கிடைச்சிருக்கிறது, அப்ப இப்படிப்பட்ட மனித தேகத்துல எனக்கு பகுத்தறியக்கூடிய அறிவாற்றல் கிடைத்திருக்கின்றது, அந்த அறிவின் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு வேதாந்த விஷயங்களை உள்ளடக்கிய விருத்தி ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அப்படிப்பட்ட ஒரு ஞானத்திலே என்னை நான் புரிந்து கொண்டு என்னுடைய சொரூபத்திலே நான் ஆனந்த நிலையில வீற்றிருப்பதுதான் இங்க சச்சிதானந்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. இந்த புத்தகத்தை மீண்டும் மீண்டும் படிங்க. அப்ப கைவல்லி நவநீதத்துல வந்து இப்போ PDFல நான் கொடுத்துருக்கிற புக்ல இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாகவே எழுதியிருப்பேன், அதை படிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். மற்ற நூல்களில் வந்து பழைய கைவல்லி நவநீதத்துலாம் இந்த அளவுக்கு தெளிவு இருக்காது, சும்மா பாடல்களுக்கு உண்டான விளக்கம் மட்டும்தான் இருக்கிறோம். இப்போ இதை வந்து நல்லா தெளிவாக நீங்கள் படித்து புரிஞ்சுக்க முடியும். திருச்சிற்றம்பலம் புத்தகத்தையும் படிச்சிங்கன்னா நல்ல ஒரு தெளிவுக்கு வந்துடலாம். அப்போ இன்றைய வகுப்பை 154வது பாடலோட நிறைவு செய்கின்றேன். அப்புறம் அடுத்தது 155வது பாடலிருந்து நம்ம ஒரு செவ்வாய்க்கிழமை பார்க்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.